சகோதர ஐக்கியத்திற்காக நம்முடைய இருதயங்கள அநேக நன்றிகளை தாழ்மையோடு நம்முடைய தேவனுக்கு நாம் ஏறெடுத்துக் கொண்டு தொடர்ந்து நாம பார்த்து வரக்கூடிய இஸ்ரேலை குறிச்ச கடைசி கால இந்த தீர்க்க தரிசனம் தியான வகுப்புகளை நாம கடந்து செல்வோம். இன்றைய பகுதிக்குள்ள நாம கடந்து செல்வோம்.
இஸ்ரேலினுடைய செய்திகள், இஸ்ரேலை குறிச்ச கடந்த மாதத்தின் சில முக்கியமான செய்திகளை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா இந்த ஒரு பழக்கம் நாம் தொடர்ந்து வைத்துக் கொண்டால் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதாவது 15 நாட்களுக்கோ அல்லது மாதம் ஒரு முறையோ இஸ்ரேலை குறித்த செய்திகள், அந்த மத்திய கிழக்கு பகுதியில் காரியங்கள் என்ன விதமாக சென்று கொண்டிருக்கிறது என்பதை அந்த செய்திகளை நாம் வாசிச்சு அதை தொகுத்து வழங்குவதன் மூலம் நாம் அந்த இஸ்ரேலுடைய தற்போதைய சூழ்நிலைகளை நாம் புரிந்து கொள்வதற்கு அது உதவும். சோ ஒரு சில முக்கியமான செய்திகள் கடந்த ஒரு மாதங்களுக்குள்ள இஸ்ரேல் விஷயம் நாம் கவனிக்க வாய்ப்பு கிடைத்தது. அந்த முக்கியமான விஷயங்கள் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது அக்டோபர் மாதம் முழுவதும் நாம் பார்த்த சில விசேஷமான காரியங்கள் இஸ்ரேல். ஏற்கனவே நாம் அதுக்கு முன்னாடி செப்டம்பர்ல நாம் சொன்னோம் உங்களுக்கு, அதாவது ஒரு வைரஸ் ஈரானுடைய அணு ஆயுத அந்த தொழிற்சாலை அதனுடைய ஆபீஸ் அதையெல்லாம் பாதிச்சு அந்த அணு ஆயுத உற்பத்தி வந்து தடைப்பட்டிருக்கிறது என்று நாம் உங்களுக்கு சொன்னோம். அந்த விஷயத்துல ஈரான் இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் அங்க சந்தேகித்து இருந்ததை நம்ம பார்த்தோம். அந்த ஸ்ட்ராக்ஸ்நெட் அப்படிங்கிற அந்த வைரஸ், அது அதனுடைய அந்த அவங்க பாஷையில் இருந்த வார்த்தை எஸ்தர் ராணியை குறிப்பதாகவும், எஸ்தர் ராணி வந்து அசிரியர்கள் கிட்ட இருந்து இஸ்ரேலை காப்பாற்றுவது போல ஈரானுடைய இந்த ஒரு முயற்சியில் இருந்து இஸ்ரேலை காப்பாற்றுவதற்காக இது ஒருவேளை இஸ்ரேலினால செய்யப்பட்டிருக்கலாம் என்று நாம அவங்க கணித்து இருந்ததை நாம பார்த்தோம். இப்போ அதை குறிச்சு கடந்த மாதத்துல நமக்கு என்ன ஒரு செய்தி வெளியாயிருந்துச்சு என்று பார்க்கும்பொழுது அந்த பிரச்சனைய அவங்க சமாளித்து விட்டாங்க. ஈரான் தேசத்து சயின்டிஸ்ட் அதிய அந்த ஆபத்திலிருந்து அவங்க பாதுகாப்பு காத்துக் கொண்டாங்க. அதனால மீண்டும் பழையபடிக்கு அந்த அணு தொழிற்சாலை அதனுடைய உற்பத்தி அது பழையபடிக்கு அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அவங்க எப்படி திட்டமிட்டாங்களோ அந்த திட்டமிட்ட வேகத்துல அவங்களால செய்ய முடியல. தாமதமானாலும் கூட அந்த ஒரு முயற்சி தொடர்ந்து போயிட்டு இருக்கிறதை அது போன மாதத்துல நாம் அந்த நியூஸ் நாம் பார்த்தோம். அதே ஒரு சில தினங்கள் தொடர்ந்து இன்னொரு செய்தி என்னன்னா, கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் நாள் 2 அல்லது 3 அணு ஆயுதங்களை அவங்க உற்பத்தி செய்து விடலாம் என்று ஒரு செய்தி வந்திருந்துச்சு. இது நெக்ஸ்ட் நியூஸ். அது மாத்திரமில்ல, இந்த அணு ஆயுத உற்பத்திக்கு நோக்கி அவங்க செய்யக்கூடிய முயற்சிகள் நிமித்தம் நாம பார்த்தோம் உலக நாடுகள் எல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கா, இன்னும் அதே போன்ற முக்கியமான நாடுகள் ஈரான் தேசத்து மேல ஒரு பொருளாதார தடை விதிச்சிருக்காங்க. அந்த பொருளாதார தடை இன்னமும் தொடர்ந்து கொண்டிருக்குது. ஆனா அதற்கு என்ன ஒரு எந்தவித பலனும் இல்ல ஈரான் தரப்புல இருந்து. அவங்க எப்போதும் போல இஸ்ரேலுக்கு விரோதமான கோஷங்கள், அதே சமயத்துல அந்த அணு ஆயுதத்துல தங்களுடைய நிலையை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்காங்க. ஆனா அந்த பொருளாதார தடை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அது நிமித்தம் சமீபத்துல அமெரிக்காவுடைய அதிபரை கூட ஈரானுடைய பிரைம் மினிஸ்டர் அஹ்மதி நிஜாத் ரொம்ப கேவலமாக இருந்தது நியூஸ்ல நாம பார்க்க முடிஞ்சது. இந்த பொருளாதார தடை விதிச்சதுக்காக ஒபாமா எங்களுடைய கால்களை வந்து விடுவார் அப்படிங்கிற ஒரு செய்தி அவர் எல்லா செய்திகளையும் அவர் வெளியிட்டிருந்தார். சோ அது இந்த மாதிரி போய்கொண்டிருக்கிறது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் இஸ்ரேலுக்கு, இஸ்ரேலுடைய எல்லைக்குள்ள அதாவது லெபனான் தேசத்தினுடைய தென் பகுதியில் கிட்டத்தட்ட இந்த ஏரியா பகுதியில இஸ்ரேலுக்கு அது எண்ணெய் பெட்ரோலியம் கேஸ் கீழே ஏதோ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது இஸ்ரேலுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஆனா இது என்ன நியூஸ் அப்படின்னா, இது கண்டுபிடிக்கிற நிமித்தம் இந்த விஷயத்த லெபனான் ஆக்கிரமிக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. சோ அப்போ கண்டிப்பா இந்த விஷயத்துல இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் கூட பிரச்சனை உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த தலைவர்கள் வந்துட்டு அத சொல்லியிருக்கிறாங்க, இதை நாம பார்க்கிறோம். ரொம்ப முக்கியமா இதை குறிச்சு சமீபத்துல ஒரு முக்கியமான செய்தி வெளியாச்சு. என்னன்னா இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு படையினுடைய தளபதி IDF சீஃப் அவர் ரிட்டையர் ஆனார். அவர் ரிட்டையர் ஆகும் போது அவர் கொடுத்த கடைசி ஸ்பீச்ல ஒரு முக்கியமான கணிப்பு அவர் சொல்லியிருந்தார். முக்கியமா நாம் கவனிக்கணும், அவர் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினுடைய தளபதி. இவ்வளவு நாள் அவர் செயல்பட்டுட்டு இப்போ ஓய்வு பெற்றிருக்கிறார். சோ அந்த பெரிய உபசார விழாவில் அவர் சொன்ன அந்த முக்கியமான செய்தி என்னன்னா, இஸ்ரேலுக்கு வெகு சீக்கிரத்தில் இஸ்ரேலுடைய உடத்திலிருந்து இஸ்ரேல் தேசத்தின் மீது ஒரு மிகப்பெரிய போர் வரக்கூடிய அபாயம் இருக்கிறதா அவர் வந்துட்டு கணிச்சிருக்கிறார். அதாவது லெபனான் மேல சிரியா அந்த ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள் ஏதோ மிகப்பெரிய ஒரு ஆயத்த வேலை நடந்து கொண்டிருக்குது. கண்டிப்பா இஸ்ரேலுக்கு இவங்கள் மூலம் ரொம்ப சீக்கிரத்துல ஏதாவது யுத்தம் பயம் உருவாகலாம் என்று அந்த தளபதி சொல்லிட்டு அவர் போயிருக்கிறார். அவர் போயிருக்கும் பொழுது புதிதாக வந்தவர் அவர் சொல்லும் பொழுது நம்முடைய மூத்த தளபதி இவ்வளவு விஷயம் ரொம்ப சீரியஸா சொல்லியிருக்கிற அந்த காரியத்தை நாம இன்னுமே அதிகம் சீரியஸா நம்ம கவனிக்கிறோம். ஏன்னா நிச்சயமா அது வந்து பொய்யா இருக்கிறது. அந்த வாய்ப்புல இந்த காரியங்களை இஸ்ரேல் ரொம்ப தீவிரமாக ஆலோசிக்கிறது என்று அவர் வந்த அந்த சொல்லியிருக்கிறார். நெக்ஸ்ட் அடுத்த ஒரு சின்ன செய்தி, ஈரானுடைய அந்த மத அமைப்புகளுக்குள்ள வேலை செஞ்ச ஒரு வீரர் அந்த அமைப்புகளுடைய கொடூரத்தன்மை பார்த்து அவரு அந்த அமைப்பை விட்டு வெளியே வந்துட்டார். வெளியே வந்துட்டாலும் அமெரிக்காவுடைய உளவு படைக்கு அவரு வேறு பார்த்தார். அந்த படையிலே இருந்துட்டு அமெரிக்காவுடைய உளவு படைக்காக இவர் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். சோ அவர் இப்போ வெளியே வந்துட்டார், அவர் ஈரான் இல்ல. சோ அவருடைய ஸ்டேட்மெண்ட் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம தீர்க்க தரிசனங்களுக்கு இசைவா இருந்துச்சு அவர் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட். சோ அவரு ஈரான்ல அந்த பிரைம் மினிஸ்டர் மஹ்மூத் அஹ்மதிநிஜாத்னுடைய தலைமையின் கீழே செயல்படுகிற அந்த மத ரீதியில இருக்கக்கூடிய அதுக்குள்ளதான் அவர் வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஆனா அந்த அமைப்பினுடைய மோசமான நடவடிக்கைகள் அவர் உடன்பாடு இல்லாம வெளியே வந்தார். ஆனா வெளிவந்ததுக்கு அப்புறம் கூட என்ன பண்ணாங்க, அமெரிக்காவுக்காக அவங்க பத்தி சில வேறு பார்த்தார், சில செய்திகள் சொல்லிட்டு இருந்தார். இப்போ அவர் வந்து சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஈரான் ரொம்ப சீக்கிரத்துல அணு ஆயுதம் பெற்றுடுவாங்க. அப்படி அவங்க பெற்றுட்டா அது முதல் முதலா இஸ்ரேல் மேல பயன்படுத்துவதற்கோ நெக்ஸ்ட் இன்னும் சில அரபு தேசங்கள் மேல பயன்படுத்துவதற்கோ அவங்க கொஞ்சம் கூட தயங்க மாட்டாங்க. இதுதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். ஏன்னா அவர் அந்த அமைப்புக்குள்ளே இருந்தவர், அவங்களுடைய கொள்கைகள் தெரியும், அவங்களுடைய நோக்கங்கள் தெரியும், அவங்க எந்த பாடையில போயிட்டு இருக்காங்க தெரியும். அவர் சொல்லும் பொழுது கண்டிப்பா அணு ஆயுதம் அவங்க பெற்றுக்கொள்வாங்க. பெற்றுட்டாங்கன்னா முதல்ல இஸ்ரேல் மேல, நெக்ஸ்ட் இன்னும் சில அரபு தேசங்கள் மேலே அதை பயன்படுத்துவதற்கு கொஞ்சம் கூட அவங்க தயங்க மாட்டாங்க. காரணம் என்ன, அதுக்கு அவர் சொன்ன காரணம் கூட நான் ஆச்சரியமா. காரணம் அவர்களுடைய நம்பிக்கை குரான் மேல இருக்கு. அந்த குரான்ல சொல்லியிருக்கிற சில வாசகங்கள் கூட நம்ம அந்த நியூஸ்ல பார்த்தோம். அந்த குரான்ல சொல்லப்பட்டிருக்கிற சில சம்பவங்கள், அதாவது இந்த உலகம் ஒரு மிகப்பெரிய அழிவுக்குள்ளாக போகும். அந்த அழிவுக்குள்ள போகும் பொழுது, ஒரு நிர்பந்தத்துக்குள்ள போகும் பொழுது அவர்கள் எதிர்பார்க்கிற அந்த மேசியா வந்துட்டு அவர் வந்து உலகத்தை தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்து ஆசீர்வதிப்பார். அப்படி இருக்கும் பொழுது அவர் வரணும், உலகத்துல ஒரு மோசமான சூழ்நிலை உருவாகும். அவர் வருவதற்காக நிச்சயமா ஒரு மோசமான சூழ்நிலை வருவது தப்பு இல்ல. அந்த மோசமான சூழ்நிலையை நாம வர வைக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முயற்சி. இந்த ரீதியில தான் அந்த ஈரான் அவங்களுடைய பிரைம் மினிஸ்டர் எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கின்ற செய்தியில. சரி, தேவன் இதெல்லாம் எப்படி அனுமதிக்கிறார் என்று நாம பார்க்கலாம். சோ இந்த விஷயங்கள் கடந்த மாதத்துல இஸ்ரேல் விஷயத்துல நமக்கு முக்கியமா தோன்றினா சில செய்தி புலிகள். நம்ம ஒவ்வொரு முறையும் நாம இதை குறிச்சு படிக்கும் பொழுது அந்த நியூஸ் அப்டேட் பண்ணுவது, நம்ம அந்த கரண்ட் நியூஸ் நாம அப்டேட் பண்ணுவது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். சரி, இன்னைக்கு நாம இஸ்ரேலுடைய கடைசி கால தீர்க்க தரிசனங்களுக்குள்ள நாம் கடந்து செல்வோம். சோ இன்னைக்கு நாம ஒரு ஒரு சின்ன விஷயம் மாத்திரம் நாம ஆலோசிக்க போறோம் சகோதர சகோதரி. சோ கடந்த 4 அல்லது 5 வகுப்புகள் முழுவதும் நாம் பார்த்தோம் இஸ்ரேல் தேவனுடைய ஜனங்கள் மீண்டுமாக கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறார். இந்த நாட்டில் அவர்கள் எப்படி இருப்பாங்க ஆசீர்வாதங்கள் மத்தியில, அதே சமயத்தில் சுற்றி இருக்கிற ஜனங்கள் அது அரபு தேசங்களாக இருந்தாலும் சரி பாலஸ்தீனர்களாக இருந்தாலும் சரி ஒட்டுமொத்த உலகத்தின் ஜனங்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே இஸ்ரேல் ஒரு தத்தளிப்பின் பாத்திரம் ஒரு பாரமான கல்லாக இருப்பாங்க. சோ அந்த விஷயங்கள் இன்னைக்கு கண்டிப்பா அது போலவே நிறைவேறி இருக்கு அப்படின்னாமோ அங்க பார்த்தோம். சோ எதனால இஸ்ரேலுக்கு இப்போ இந்த அரபு தேசங்கள் மற்றும் பாலஸ்தீனர்கள்னால பிரச்சனை என்று அந்த வரைபடத்தை நாம் தெரிந்து கொண்டோம். 3 முக்கியமான பிரச்சனைக்குரிய இடங்கள் சொல்ல முடியுங்களா? அந்த 3 முக்கியமான இடங்கள் கோலன் குன்றுகள், நெக்ஸ்ட் மேற்கு கரை பகுதி, 3வது காசா பகுதி. இந்த 3 தான் அந்த இஸ்ரேலுக்கு இன்னைக்கு மத்திய கிழக்கு பகுதியில் இருக்கிற நிர்பந்தத்துக்கான காரணம். சரியா, அப்போ அந்த எல்லைகள்ல பிரச்சனை என்று சொல்லும் பொழுது உண்மையிலேயே தேவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வாக்கு தத்தமாக கொடுத்த அந்த பூமி கானான், அந்த கானானுடைய உண்மையான எல்லை கூட நம்ம பார்த்தோம் தேவனுடைய வார்த்தைகள்ல போயிட்டு. அப்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, தற்போது இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய எல்லை காட்டிலும் இஸ்ரேலுடைய எல்லை கிட்டத்தட்ட ஒரு 2 அல்லது 3 மடங்கு பெரிதாக இருக்கு உண்மையிலே. ஆனா வசனங்கள் ரொம்ப தெளிவு, தேவன் அவங்களை கூட்டி சேர்க்கும் பொழுது உலகம் முழுக்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரையும் முதலாவது இஸ்ரேல் நோக்கி திரும்பி வர செய்வா. அப்படி திரும்பி வரும்பொழுது அவங்களை அவங்களுடைய தேசத்துல அவர் வைப்பார். அவங்களுடைய தேசத்துல வைப்பார் என்று நாம பார்க்கும்போது தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினா அந்த ஒட்டுமொத்த உண்மையான தேசத்துல வைப்பார். அந்த முழு உண்மையான எல்லைகள் இஸ்ரேலுக்கு மீண்டும் திரும்ப கிடைக்கும் என்று பார்த்தோம். அதற்கு ஒரு வசனம் கூட நம்ம பார்த்தோம் 7:11. அவர்களுடைய மதில்கள் எழுப்பிட்டு கட்டக்கூடிய அந்த நாட்கள்ல பிரமாணம் வெகு தூரமாய் பரவி போகும். அதாவது இஸ்ரேலுடைய எல்லை அவர்கள் மீண்டும் ஒரு தேசமாக உருவாகி இருக்கக்கூடிய அந்த நாட்கள்ல அது மிகவும் பெரிதாக மாறும் அப்படிங்கறது நாம அந்த வசனத்துல நாம அங்க பார்ப்போம். சோ போன வாரம் நாம பார்க்கும் போது ஒரு தீர்க்க தரிசனம் இஸ்ரேல் விஷயத்துல எப்படி நிறைவேறி இருந்தது பார்த்தோம். அவர்கள் என்னுடைய தேசத்தை பங்கிட்டார்கள். சுதேவன் சொன்ன அந்த வார்த்தை இஸ்ரேல் 1888 இருந்து 48 வரைக்கும் அவங்களுடைய வரலாற்றுல பார்க்கும் பொழுது எப்படியெல்லாம் அந்த தேசத்தை மற்ற ஜாதிகள் பங்கு போட்டாங்க என்பதை நாம பார்க்க முடிச்சிருக்கோம். கடந்த வாரங்கள்ல பார்த்த விஷயம் என்ன பார்க்க போகிறோம் முக்கியமான ஒரு கேள்விதான், ஆனா ரொம்ப சுருக்கமான வசன பகுதிகள் தான். இஸ்ரேலுக்கு நாம பார்க்கும் பொழுது பிரச்சனையாக சுற்றி இருக்கிற ஜனங்கள் அதாவது அரேபியர்கள் அரபு தேசத்து ஜனங்கள் இருப்பாங்க. சோ இஸ்ரேலுக்கும் அரபு தேசங்களுக்கும் வரக்கூடிய அந்த பிரச்சனை குறித்து தான் சங்கீதம் 83 தெளிவாக தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருக்குது என்பதும் பார்த்திருக்கிறோம். நெக்ஸ்ட் இஸ்ரேலுக்குள்ளேயே இருந்துட்டு இஸ்ரேலுக்கு பிரச்சனை தரக்கூடியவங்க யார் என்று பார்க்கும் பொழுது பாலஸ்தீனர்கள். சோ இப்போ நம்ம கேள்வி, யார் இந்த 2 வகுப்பா வேதத்துல? சோ பாலஸ்தீனர்கள் யார்? நெக்ஸ்ட் இந்த அரேபியர்கள் யார்? சோ வசனங்கள்ல போய் இந்த 2 மிகப்பெரிய ஜாதிகளும் அவங்களுடைய துவக்கம் எங்க இருந்துச்சு நம்ம பார்க்கணும். ஏன்னா பல விதமான கருத்துக்கள் அங்க இருக்கும். அப்படின்னா ஒரு புரியாத ஒரு நிலை, பொதுவா எல்லாரும் என்ன நினைச்சிடறோம் நாம அப்படின்னா அரேபியர்கள்னு சொன்னா முஸ்லிம்ஸ் நாம நினைக்கிறோம், ஆனா கண்டிப்பா இல்லவே இல்லை. சோ அரேபியர்கள் முஸ்லிம்ஸ் இஸ்லாமியர்கள் அப்படி இல்லவே இல்லை. இஸ்லாம் என்பது ஒரு மதம், ஆனா அரேபியர்கள் என்பது ஒரு இனம். சோ அப்போ இது மாதிரி ஒரு தெளிவில்லாத ஒரு நிலை இருக்குது. நெக்ஸ்ட் இந்த அரேபியர்கள் யார்? பைபிள்ல இவங்க எங்க இருந்து வராங்க? இவங்களுக்கும் இஸ்ரேலர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தம் கேள்வி இருக்குது. அதே போல பாலஸ்தீனர்கள், சோ இஸ்ரேல் தேசத்தின் மீது இஸ்ரேலை காட்டிலும் தங்களுக்கு உரிமை அதிகமா இருக்கிறதாக சொல்லக்கூடிய ஜனங்கள் இந்த பாலஸ்தீனர்கள். சோ பாலஸ்தீனர்களுடைய அந்த வேர் அது கூட வேதத்துல எங்க இருக்கு? சோ பாலஸ்தீனர்களுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் கூட என்ன சம்பந்தம்? சோ இன்னைக்கு நம்முடைய முயற்சி இந்த 2 இனம் அரேபியர்கள்
இஸ்ரேலை சுற்றியே இருக்கிற ஜனங்கள், நெக்ஸ்ட் இஸ்ரேலுக்குள்ளேயே இருந்துட்டு தலைவலியா இருக்கிற பாலஸ்தீனர்கள். சோ இந்த இரண்டு இனத்தினரையும் நாம அடையாளம் கண்டுபிடிக்க போறோம். அவ்வளவுதான் ஒரு சில வசனங்கள், அந்த வசனங்களின்படி நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். சோ முதலாவது நாம் யாரை குறித்து பார்க்கலாம்னா பாலஸ்தீனர்கள். சோ இஸ்ரேல் ஒரு தேசமா பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தோல்வினரும் முதல் அவர்கள் கிபி 70 சிதறடிக்கப்பட்டு நெக்ஸ்ட் 1800 வருஷம் இல்லாமல் போய் அடுத்து மீண்டும் 1948 உருவானதற்கு பின்பு மறுபடியும் 62 வருஷம் ஆகி இன்னும் வரைக்குமே இஸ்ரேலுடைய சரித்திரத்தில் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொந்தரவா இருக்கிற ஜனங்கள் தான் இந்த பாலஸ்தீனர்கள். யார் இவங்க? சோ இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் என்ன சம்பந்தம்? சோ பாலஸ்தீனர்களே அந்த தேசத்தின் மீது உரிமை கொண்டாடுவது சரியா? பாலஸ்தீனர்களுக்கு அந்த தேசத்துல உண்மையிலே ஏதாவது பங்கு இருக்குதா? சோ போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் தெளிவா பார்த்தோம், தேவனுடைய பார்வையிலையும் இஸ்ரேல் தேசம் யூதர்களுக்கு, இந்த உலகம் கூட அந்த 1917 வருஷம், 20 வருஷம், 47 வருஷம் எல்லாம் பலவிதமான கட்டளைகள் பிறப்பிச்சது கூட பார்க்கும் போது அந்த தேசம் முழுவதும் இஸ்ரேலுக்கே சொந்தம் என்று நாம் அங்க பாருங்க. இதையெல்லாம் மீறிட்டு பாலஸ்தீனர்களே இஸ்ரேல் கிட்ட உரிமை கொண்டாடும் பொழுது நம்ம கேள்வி, சோ பைபிள்ல பாலஸ்தீனர்களை நாம் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? சோ யார் இந்த பாலஸ்தீனர்கள் வேதத்துல? பைபிள் நாம போய் பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே, முதல்ல நாம பாலஸ்தீனர்கள் எங்க பார்க்கிறோம்? ஆனா வேதத்துல பாலஸ்தீனர்கள் என்று இருக்காது, இன்னொரு பேர் பெலிஸ்தர். சோ பெலிஸ்டைன்ஸ். சோ இந்த பெலிஸ்தர் தான் இன்னைக்கு இருக்கிற பாலஸ்தீனர்கள். சோ பெலிஸ்டைன் பாலஸ்டைன், பெலிஸ்டியன்ஸ் பாலஸ்தீனர்கள் என்று அங்க உருவாகுது பார்க்கிறோம். சோ யார் இந்த பாலஸ்தீனர்கள், அதாவது வேதத்தில் பெலிஸ்தர்கள்? முதல் இவங்களை நாம் எங்க வாசிக்கிறோம் அப்படின்னா ஆதியாகமம் 10 அதிகாரத்துல 13 வசனத்துல நம்ம பார்க்கலாம்.
இஸ்ரவேல் லூதீமையும் அனாகீமையும் லெகாபீமையும் கப்தூகீமையும் பத்ரூசீமையும் பெலிஸ்தரின் சந்ததிக்கு தலைவன் ஆகிய கஸ்லூகீமையும்
பாலஸ்தீனர்கள் என்று தான் வாசிப்போம். ஆனா பைபிள்ல அவங்களை எப்படித்தான் குறிப்பிடப்பட்டிருக்கு? பெலிஸ்தர்கள், பெலிஸ்தர்கள். சோ ரெண்டுமே ஒன்றுங்கிற விஷயம் முதல்ல நமக்கு பதிவாகும். சோ இன்றைய செய்தித்தாள்ல உலகத்துல இருக்கிற பாலஸ்தீனர்கள் தான் வேதத்துல இருக்கக்கூடிய பெலிஸ்தர்கள். சோ பெலிஸ்தர்களை நம்ம அடையாளம் காண முயற்சிக்கும் போது முதல் முதல் அவங்க எங்க படிக்கிறோம்னா இங்க ஆதியாகமம் 10:13 வசனம். அங்க அந்த அதிகாரம் முழுக்க முக்கியமான ஒரு அதிகாரம் தான், நோவாவினுடைய வம்ச வரலாறு பற்றி பேசக்கூடிய அதிகாரம் ஆதியாகமம் 10. சோ அங்க படிக்கும் போதே மிஸ்ராயீம், லூதீமையும், அனாமீமையும், லெகாபீமையும், கப்தூகீமையும், பத்ருசீமையும், நெக்ஸ்ட் பெலிஸ்தரின் சந்ததிக்கு தலைவனாகிய கஸ்லூகீமையும் கப்தூரீமையும் பெற்றான். சோ இங்கதான் நாம வாசிக்கிறோம் பெலிஸ்தர். சோ இங்க பெலிஸ்தர் பற்றி எப்படி வாசிக்கிறோம்னா பெலிஸ்தருடைய தலைவன் யார்? பெலிஸ்தரின் சந்ததிக்கு தலைவனாகிய கஸ்லூகீமையும் கப்தூரீமையும் பெற்றான் என்று நாம் அங்க வாசிக்கிறோம். மிஸ்ராயீம், மிஸ்ராயீம், லூதீமையும், அனாமீமையும், லெகாபீமையும், கப்தூகீமையும், பத்ருசீமையும் பெலிஸ்தரின் சந்ததிக்கு தலைவராகிய கஸ்லூகீம். சோ அப்போ பெலிஸ்தரனுடைய ஆரிஜின், அவங்களுடைய துவக்கமே இங்க பார்ப்போம். அவங்க எங்க இருந்து வராங்கன்னு சொல்லுதுன்னா யார் வராங்க? பேரு என்ன பேரு? கஸ்லூகீம். சோ அந்த கஸ்லூகீம்ங்கிறது முக்கியம். பாருங்க இப்போ கொஞ்சம் நீங்க கவனிச்சீங்கன்னா நாம பெலிஸ்தரை கண்டுபிடிச்சிடும். பெலிஸ்தர், இப்ப பெலிஸ்தர் மைண்ட்ல பிக்சர் வைங்க. இப்ப பெலிஸ்தருடைய வேர் நாம பிடிக்க போறோம், அப்பதான் அவங்களுடைய இடம் நாம பிடிக்க முடியும். சோ பெலிஸ்தர், இவருக்கு மேல இவர் யாருடைய சந்ததினா மேல யாரு? கஸ்லூகீம், கஸ்லூகீம் இல்லைங்களா? ஏன்னா கஸ்லூகீம் தான் பெலிஸ்தருடைய சந்ததிக்கு தலைவன் வசனத்துல வாசிக்கிறோம். சோ பெலிஸ்தர் மேல கஸ்லூகீம், கஸ்லூகீம் யார் அப்படின்னா அந்த வசனத்தினுடைய துவக்கம். கஸ்லூகீம் மேல பார்த்தா மிஸ்ராயீமுடைய பசங்கள்ல ஒருத்தர். கொஞ்சம் அந்த வம்ச வரலாறு நம்ம பார்க்கிறோம், ஜீனியாலஜி பார்க்கிறோம், பார்க்கணும், வேற வழி இல்ல. சோ வேதத்துல தீர்க்க தரிசனங்களுக்குள்ள வரக்கூடிய ஜனங்கள் ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்கணும். ஏன்னா அப்பத்தான் இன்னைக்கு அவங்க எல்லாம் யார் யார் எந்த தேசத்தார் நம்ம கடைசியில ஒரு முடிவுக்கு வர முடியும். சோ அப்போ பெலிஸ்தர் இருக்கிறாங்க. சோ இவங்க எப்படி உருவாயிட்டாங்க, எங்க இருந்து உருவாயிட்டாங்க நம்ம பார்க்கும் போது என்ன சொல்றதுன்னா, அவங்களுடைய சந்ததிக்கு தகப்பன் யாரு? கஸ்லூகீம். சோ கஸ்லூகீம் யார் என்று பார்க்கும்போது மிஸ்ராயீமுடைய பையன். இப்போ நெக்ஸ்ட் கேள்வி, மிஸ்ராயீம் யார்? சோ மிஸ்ராயீம் யாருன்னு பார்க்கும்போது நீங்க 6வது வசனம் வாசிங்க.
காமினுடைய குமாரர் கூஸ், மிஸ்ராயீம், பூத், கானான் என்பவர்கள்.
ஆமா. சோ அப்போ காமினுடைய குமாரர் கூஷ், மிஸ்ராயீம், பூத், கானான் என்பவர்கள். அங்க மிஸ்ராயீம் வராருங்களா? சோ மிஸ்ராயீம், இது கிளாஸ் நீங்க ரொம்ப ஃப்ரீயா பார்த்தா போதும். ரெண்டே பாயிண்ட்ஸ் தான் நீங்க நம்ம பார்க்கிறோம். யாரு பிலிஸ்தியன்ஸ், பெலிஸ்தர்கள், பாலஸ்தீனர், அவங்களுடைய வேர் எங்க இருக்குது, அவங்க யாருடைய சந்ததியில வராங்க, அவங்களுக்கு இஸ்ரேலுக்கு என்ன சம்பந்தம், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் அதே போல அரேபியன்ஸ் பார்க்க போகும். ரொம்ப சிம்பிள். முதல்ல பெலிஸ்தர் நம்ம எங்க பார்க்கிறோம்னா, இங்க ஆதியாகமம் 10 அதிகாரத்துல 13 வசனத்துல நாம பார்க்கும் போது, சோ பெலிஸ்தர் வர இவருடைய சந்ததிக்கு தகப்பனே கஸ்லூகீமே. இவர் யாருன்னு பார்க்கிறோம்? மிஸ்ராயீம் உடைய பசங்கள்ல ஒருத்தர். மிஸ்ராயீம், மிஸ்ராயீம் யாருன்னு பார்த்தா அவர் யார்? காம் உடைய பையங்கள்ல ஒருத்தர். காம் தெரியும் அடையாளம். காம் யார்? மேல போனா முதல் வருஷத்துல பார்த்தா யார் அது? நோவாம் உடைய குமாரர்ல 3வது பையன். சோ முதலாம் உலகம் முடிஞ்சாச்சு ஜல பிரளயத்துல. சோ இரண்டாம் உலகத்துக்கு நோவா, மனைவி, 3 குமாரர், 3 மருமகள்களோடு இரண்டாம் உலகம் ஆரம்பிக்குது. சோ இரண்டாம் உலகத்துல தேவன் ஒட்டுமொத்த பூமியையும் அவங்க சந்ததி மூலம் தான் நிரப்புறார். சோ அப்படி நிரப்பும் போது அந்த ஜீனியாலஜி லிங்க் பிடிக்கிறோம். அந்த சந்ததியினுடைய கயிறு நம்ம பிடிச்சோம்னா ரொம்ப எளிமையா இருக்கு. சோ நோவா, அவருக்கு 3 பசங்க, யாவேத், சேம், காம். அதுல காம், காம் தான் நம்ம பார்க்கிறோம். காம் இருப்போம்னா காமுக்கு ஒரு 4, எத்தனை பசங்க இருக்கிறாங்க காமுக்கு? 4 பசங்க இல்லைங்களா? அந்த 4 பேர்ல மிஸ்ராயீம் ஒருத்தர். பாருங்க இப்ப நீங்க இந்த ஹேண்ட் அவுட் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நோவா, சோ யாவேத், சேம், காம். நம்ம பார்த்தோம்னா அவருக்கு 4 பசங்க, கூஷ், மிஸ்ராயீம், பூத், கானான். சோ இதுல ரெண்டாவது வராரு யாரு? மிஸ்ராயீம். இந்த மிஸ்ராயீமுடைய பசங்களை 17 வசனத்துல நம்ம வாசிக்கும் போது அவருக்கு இருக்கிறாங்க 1, 2, 3, 4, 5, 6, 7 பசங்க. அதாவது லுதீம், அனாமீம், லெகாபீம், நப்துகீம், பத்ருசீம், கஸ்லுகீம், கப்தோரீம். சோ இந்த 7 பசங்க மிஸ்ராயீமுடைய பசங்க. சோ அந்த பசங்களை நாம பார்க்கும் போது கஸ்லுகீம் எடுத்துட்டோம்னா அவர் தான் யாருடைய சந்ததிக்கு தகப்பன்? பெலிஸ்தர்னுடைய சந்ததிக்கு தகப்பன். முடிஞ்சிச்சு, இவங்க தான் பெலிஸ்தர். பிலிஸ்தர் யாருடைய சந்ததியில வராங்க? காமுடைய சந்ததி. ஜஸ்ட் சும்மா சொல்ல முடியுங்களா, இஸ்ரேல் யாருடைய சந்ததி? பேசிக் கிளாஸ் ஞாபகம் வரணும் இல்லைங்களா? சோ இஸ்ரேல் யாருடைய சந்ததியா தான் இருக்கணும்? ஷேம், கரெக்ட், ஷேம். சோ அப்போ மைண்ட்ல வச்சுக்கணும். சோ அப்போ இஸ்ரேல் பிரச்சனை யாரு கூட? நம்ம பாலஸ்தீனர்கள். பாலஸ்தீனர்கள் இஸ்ரேல பார்க்கும் போது ஷேமனுடைய சந்ததி, பாலஸ்தீனர்கள் பார்க்கும் போது அவருடைய சந்ததி, காமுடைய சந்ததி. சோ அப்போ மறுபடியும் ரொம்ப சிம்பிளா நம்ம அந்த சாட் மாற்றப்போம். சோ காம் மிஸ்ராயிம், மிஸ்ராயிம்ல இருந்து கஸ்லூகிம், கஸ்லூகிம்னுடைய சந்ததியில வரவங்க தான் பெலிஸ்தர். பெலிஸ்தர் கண்டுபிடிச்சிட்டோம், இவங்க தான் இந்த வசனத்திலிருந்து தான் நம்ம பார்க்கிறோம். அவங்க அந்த யூத ஜனங்களுக்கு வாழ்க்கை முழுக்க பிரச்சனை தரக்கூடிய ஜனங்களா இருக்காங்க. ஒரு ஒரு காலத்திலையும் பழுகி பெருகி சில சமயங்களை வல்லமையில குன்றி மறுபடியும் மீண்டும் வந்துட்டு, அது தாவீதா இருந்தாலும் சரி, சவுலா இருந்தாலும் சரி, சிம்சோனா இருந்தாலும் சரி, பழைய பாட்டின் கேரக்டர்ஸ் கிட்ட எல்லாம் வந்து யார்த்தா மோதிட்டே இருப்பாங்க. அடிக்கடி இஸ்ரேல இருக்கு, இந்த பெலிஸ்தர்கள் தான் வராங்க. இந்த பெலிஸ்தர் கஸ்லூகிமினுடைய பையன், கஸ்லூகிம் மிஸ்ராயிமுடைய பையன், மிஸ்ராயிம் காமினுடைய பையன், காம் நோவாவினுடைய பையன். சோ இப்போ அடையாளம் கண்டுபிடிச்சிட்டோம், இவரு தான் பெலிஸ்தர். சோ இப்போ இந்த காம் சந்ததியில வரவங்க தான் பெலிஸ்தர். சோ பெலிஸ்தர் எங்க இருந்தாங்க, அவங்களுடைய உண்மையான இடம் வந்து எங்க இருந்துச்சு, இதுதான் இப்போ நம்முடைய நெக்ஸ்ட் கேள்வி. ஏன்னா இந்த பெலிஸ்தர்கள் தான் இன்றைய பாலஸ்தீனர்கள். சோ இவங்க என்ன பண்றாங்க, இன்றைய யூதர்கள் கிட்ட, இஸ்ரேல் தேசம் எங்களுடையது, எங்களுடைய பூர்வீகம், எங்களுடைய முற்பிதாக்கள் இந்த தேசத்துல தான் இருந்ததாக அவங்க சொல்லுவது நம்ம பார்க்கும் போது இப்ப உண்மையாது. சோ கால சந்ததியில வந்த பெலிஸ்தர் அவங்க உண்மையிலேயே கனான், உண்மையிலேயே அந்த இஸ்ரேல இருந்தாங்களா? அப்படி இல்லைன்னா பெலிஸ்தர் எந்த பகுதியில இருந்தாங்க? கேள்வி புரியுதுங்களா? இப்ப இவங்க இடம் நாம கண்டுபிடிக்கணும், பெலிஸ்தர். சோ பெலிஸ்தருடைய இடம் நாம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒரு சின்ன லிங்க் தான். சோ பெலிஸ்தர் யாருன்னா கஸ்லூகியினுடைய பையன், கஸ்லூகியின் யாருடைய பையன், மிஸ்ராயிமுடைய பையன். இங்கிலீஷ்ல மிஸ்ராயிம், தமிழ்ல மிஸ்ராயிம் வருது, பட் இது ஹீப்ரூ வேர்டு. இந்த வேர்டுக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, எல்ஐவி பைபிள்ல நீங்க வாசிக்கலாம் அந்த வசனம், படிங்க. மிஸ்ராயிம் வருதுங்களா அந்த வசனம், மிஸ்ராயிம்க்கு ஃபுட் நோட்ல என்ன கொடுக்குறாங்க, தட் இஸ் ஈஜிப்ட். ஈஜிப்டுடைய எபிரேய பதம், ரொம்ப சிம்பிள், அவ்வளவுதான் கண்டுபிடிக்கிறோம். சோ மிஸ்ராயிம் அது எபிரேய வார்த்தை, எபிரேய பதம். அந்த எபிரேய பதத்தினுடைய அர்த்தம் எகிப்து, ஈஜிப்ட். சோ அப்போ எகிப்து அல்லது ஈஜிப்டு ஒரு இனம், அதே சமயத்தில் அந்த இனம் இருந்தா ஒரு இடம். எகிப்து அல்லது ஈஜிப்ட் எங்க இருக்குது மேப்ல நம்ம பார்க்கும் போது, இஸ்ரேலுக்கு தெற்குல கீழ்பகுதியில அங்க இருக்கிறது நாம பார்க்கிறோம். இஸ்ரேல் என்று நாம சொல்லிட்டோம்னா, சோ இவங்க இந்த பக்கம் எகிப்து. சோ ஒருவேளை நீங்க ஹேண்ட் அவுட் கையில வச்சிருந்தீங்கன்னா அந்த மத்திய கிழக்கு பகுதி மேப் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சோ இஸ்ரேல் இப்படி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உங்க பார்வையில சொல்ல போது இஸ்ரேல்னா இந்த பக்கம் எகிப்து பெருசா இருக்கும் அந்த ஆப்பிரிக்கா கண்டத்துல. சோ இந்த எகிப்து அது பார்க்கிறோம், இந்த மிஸ்ராயிம் மற்றும் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் செட்டில் ஆன பகுதி. அப்போ காமுடைய சந்தத்தில் வர மிஸ்ராயிம், மிஸ்ராயிம்னா அர்த்தம் வந்து எகிப்து. சோ அந்த மிஸ்ராயிம் எகிப்து அந்த பின் வரக்கூடிய ஏழு ஜனங்களுக்கு தகப்பன். அந்த ஏழு பேர்ல ஒருத்தர் தான் கஸ்லூகிம். சோ அந்த கஸ்லூகிம் எகிப்து கூட எகிப்து என்ற இடத்துல தான் இருந்திருக்கிறாங்க. சோ அந்த கஸ்லூகிம் தான் பெலிஸ்தருக்கு என்ன ஆயிட்டாரு, தகப்பன் ஆயிட்டார் பெலிஸ்தர்னுடைய சந்ததிக்கு அப்படி சொல்லும் பொழுது. சோ இந்த பெலிஸ்தரை உண்மையிலேயே எங்க யாரும் பார்த்தோம் அவங்க காமனுடைய சந்ததி. நெக்ஸ்ட் அவங்க எங்க இருந்து வந்திருக்கணும் அப்படி நாம பார்க்கும் பொழுது ரொம்ப தெளிவு, அவங்க மிஸ்ராயிமனுடைய பயனா இருக்கிறதுனால, எகிப்தினுடைய பயனா இருக்கிறதுனால, எகிப்தும் அவருடைய சந்ததியும் எந்த இடத்துல செட்டில் ஆயிருந்தாங்களோ அங்கிருந்து தான் வந்தான். எகிப்து எங்க செட்டில் ஆனா, எகிப்து அதுதான் அவர் செட்டில் ஆயிருந்த இடம். சோ அப்போ எகிப்து உங்களுக்கு இப்ப மைண்ட்ல மறுபடியும் அது பிக்சரா இருக்கும் என்று நான் நம்புறேன். ஏன்னா நீங்க கையில ஹேண்ட் வாஷ் கொண்டு வாங்க தயவு செஞ்சேனா நல்லது. ஒரு ஒரு கிளாஸ்க்கும் திடீர்னு பழைய மேத்ஸ்க்கு நம்ம போக வேண்டியது இருக்கும், நம்ம ஏற்கனவே சொன்னோம். சோ அப்போ எகிப்துல மிஸ்ராயிம் அவருடைய பசங்க கஸ்லூக்கியும் இருக்கும்போது கஸ்லூக்கியும் இருந்துட்டு இந்த பெலிஸ்தரை அங்க உருவாகிறாங்க. உருவாகி இவங்க முதல்ல எங்க வந்து தங்கினாங்க அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் சகோதர சகோதரிகளே, அதாவது அந்த எகிப்து அது ஒரு பெரிய ஒரு தேசமாகவே உருவாச்சு. ஏன்னா அவ்வளோ பசங்க, அவ்வளோ பெரிய சந்ததி, அது சுற்றி இருந்த அநேக பகுதிகளை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து ஆளுகை செஞ்சிட்டு இருந்த ஒரு காலம் இருந்துச்சு பழைய ஏற்பாட்டின் காலத்துல. அந்த காலத்துல அந்த எகிப்து நிறைய புது புது தேசங்கள் உருவாகிறதுக்கும் காரணமா இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்குள்ள இருந்து பிரிஞ்சு போனாங்க நிறைய பேரு. சோ அப்படி பிரிஞ்சு போன ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு தேசமா உருவாக ஆரம்பிச்சாங்க. சோ எகிப்தினுடைய சந்ததி பாருங்க, எகிப்து நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ஒரு இடமா தான் தெரியும், ஒரு தேசமா தான் தெரியும். ஆனா அந்த தேசம்க்கு எப்படி பேர் வந்துச்சுன்னா, அந்த தேசத்துல யார் வந்து தங்கினாங்க பாக்குறோம், மிஸ்ராயிம் அந்த எகிப்து காமனுடைய பையன் எகிப்து தங்கினார். சோ அங்கதான் அப்படி உருவாயிடுச்சு அதை நம்ம பார்க்கிறோம். சோ இப்போ அப்படி அந்த எகிப்து ஒரு பெரிய ராஜ்யமா உருவாயிட்டு அதுக்குள்ள இருந்து வெளியே போனவங்க புது புது தேசமா உருவானாங்க என்று சரித்திரத்துல நம்ம பார்க்க போகுது. அப்படி அங்கிருந்து வந்தவங்கல ஒரு பிரிவினர் தான் அந்த கஸ்லூக்கீமினுடைய சந்ததி, அவங்களுக்கு பேர் தான் பெலிஸ்தர். சோ இந்த பெலிஸ்தர் அவர்கள் வெளியே வந்து எங்க போய் தங்கினாங்க என்று நாம பார்க்கும் போது கரெக்டா கானான் என்ற தேசத்துக்கு அங்க வந்தாங்க. சோ கானான் தான் இதை பார்க்கணும் பைபிள்ல இன்னைக்கு இருக்கிற இஸ்ரேல். சோ எகிப்து இங்கன்னா
இங்கிருந்து அந்த பெலிஸ்தர் வரும் பொழுது அவங்க கானானுக்குள்ள போனாங்க. சோ கானானுக்குள்ள போய் பாருங்க இந்த பகுதியில தான் அவங்க ஆரம்பத்துல தங்கினாங்க. அதான் பெலிஸ்தியர் தேசமாகும், பிலிஸ்டைன், பிலிஸ்தியா நம்ம படிக்கிறோம் தமிழ்ல. சோ இங்க தங்கினாங்க. காலம் போக போக அப்படியே வடக்கு திசை நோக்கி இந்த மத்திய தரைக்கடலினுடைய கடலோர பகுதி எல்லாமே அப்படி செட்டில் ஆக அவங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்க வரதுக்கு முன்னாடியே இந்த தேசத்துக்கு என்ன பேரு, கானான்,
கானான், கானான். கண்டுபிடிக்கிறீங்களா இப்ப நீங்க ஒரு விஷயம்? சோ காவனுடைய குமாரர் எத்தனை பேரு இந்த சாட்டை வச்சுக்காங்க, முதல்ல நாலு பேர். அந்த நாலு பேர்ல ஒருத்தர் மிஸ்ராயிம், அவருடைய சந்ததியில வரவங்க தான் யாரு, பெலிஸ்தர், கஸ்லூக்கியம், அப்புறம் பெலிஸ்தர். ஆனா அதே கானுடைய சந்ததியில அந்த நாலு பேர்ல ஒருத்தர் தான் யாரு, இந்த கானு பிளஸ் அவருடைய சந்ததி தான் எங்க போய் செட்டில் ஆனாங்க, முதல்ல
இந்த பகுதியில போய் செட்டில் ஆனாங்க. அவங்களுக்கு பின்னால்தான் இந்த தேசத்துக்கே என்ன பேர் வச்சு, கானான், கானான். முதல் முதல்ல தேவன் சேவனுடைய சந்ததியில வந்த ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததியாக இஸ்ரேலர்களுக்கும் இதை வாக்குத்தமா கொடுக்கறதுக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னால யார் இங்க போய் செட்டில் ஆயிருக்கிறாங்க, காவனுடைய சந்ததியில வர அவருடைய பையன்கள்ல ஒருத்தர் கானான் போய் தங்கினா அவருடைய பிள்ளைகள் நிறைய பேர் பிறந்தாங்க, அவங்க அங்க அங்க அங்கங்க செட்டில் ஆகும் பொழுது இந்த தேசத்துக்கு என்ன பேர் ஆயிடுச்சு, கானான் தேசம். கானானியார், யார் கானானியார், கானானுடைய சந்ததியாரே அங்க வந்தாங்க. புரியுதுங்களா, அந்த கஷ்டமா இருக்கலாம்,
ரொம்ப சுலபம் தான் நினைக்கிறேன், ரொம்ப சிம்பிள். ஒரு ரெண்டு மூணு லிங்க் தான் நம்ம பாக்குறோம், அதிகமா இருக்கு, மேல போறது இல்ல. சோ அப்போ காவனுடைய சந்ததியில அந்த நாலு பசங்களை ஒருத்தர் கானான், அவர் ஏற்கனவே போய் செட்டில் ஆயிருக்கிறார். ஆனா அந்த நாலு பசங்களை ஒருத்தர் மிஸ்ராயிம், அவருக்கு அவர் என் பசங்க, அதுல ஒருத்தர் கஸ்லுக்கி மொத்தர், அவருக்கு கீழே வந்தவங்க தான் பெலிஸ்தர். பெலிஸ்தர் வந்துட்டு வெளியே போக போறது,
அங்க எங்க வந்திருக்காங்க ஏற்கனவே அந்த கானானிய கானான் காமனுடைய பையன் கானான் போய் செட்டில் ஆன அந்த தேசத்துக்கு உள்ள வராங்க. அப்ப அது கானானியர் கானான் தேசம் என்று அழைக்கப்படுது. அங்க போயிட்டு இந்த கடலோர பகுதியில எல்லாம் அங்க செட்டில் ஆக ஆரம்பிச்சாங்க.
சோ இப்படித்தான் கானான் தேசத்துக்குள்ள கானானியருடைய எல்லைக்குள்ள கானான் கூட யார்த்தான் காமனுடைய சந்ததி தான் அவர் இருந்த பகுதிக்குள்ள. அதே காலனுடைய சந்ததியில கொஞ்சம் வருஷங்களுக்கு சில சந்ததிகளுக்கு பின் வந்த பெலிஸ்தரை உட்புகுந்து போனார். அதனாலதான் நீங்க காமிச்சீங்கன்னா
தேவன் வந்து நீங்க இஸ்ரேல் கிட்ட சொல்லுங்க, நீங்க போய் இஸ்ரேல சுதந்திரிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லும் அவர் சொன்ன அவர் பட்டியல் கிட்டார் பாருங்க, இத்தனை ஜனங்கள் வெளியே ஏற்றுங்க, 11 ஜனங்கள். அந்த 11 பேர்ல யார் வரதில்ல? பெலிஸ்தர் வரதில்ல. ஏன்னா அவங்க பின்னாடி வந்து சேர்றாங்க, ஆனா அதுக்கு முன்னாடியே இருக்கிறாங்க காணாமல். அவங்களுக்கு தேவன் வந்து ரத்த சொல்றாரு.
பெலிஸ்தர் அவர் வந்து அங்க அந்த தேசத்துக்கு உரியவங்களாக அங்க நினைக்கல. சோ அவங்க கிட்டத்தட்ட பெலிஸ்தர் எகிப்து பக்கம் வந்துட்டு பின்னால வந்துட்டு அங்க செட்டில் ஆனாங்க என்று நாம அங்க பார்க்கிறோம். இப்படித்தான் அந்த பெலிஸ்தர் வந்துட்டு கானானுக்குள்ள அங்க வந்தாங்க. சோ அப்போ இவ்விதமாக தான் அவங்க உள்ள வந்தாங்க. பின்னாட்கள்ல அந்த பெலிஸ்தர் ரொம்ப பெருகி போறாங்க. ஆரம்பத்துல ஒரே ஒரு ஜாதியா வந்தவங்க, வசனங்கள் நிறைய நாம காண்பிக்கலாம். பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 4-5 ராஜாக்கள் சேர்ந்து பெலிஸ்தர்கள் என்று அழைக்கப்பட்டாங்க. காலம் போக போக அதனால்தான் அவங்க பலத்துல மிகுதியானவர்கள் ஆயிட்டு இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனா இது ஒரு தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் தான். எது காமனுடைய பசங்கள ஒருத்தர் கானான், அவர் போய் இந்த தேசத்து முழுக்க செட்டில் ஆகிறார். அவர்னால இந்த தேசமே கானான் தேசம், கானானியர் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. அவரு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தார். அந்த பகுதிகளில் பின்னாட்கள்ல அவங்களுடைய ஒண்ணு விட்ட சில சகோதரர்கள் போல இருக்கிற அந்த பெலிஸ்தர் உள்ளுக்குள்ள வந்தாங்க. சோ இப்படி வந்து அவங்க பிரச்சனை எல்லாம் தர ஆரம்பிச்சாங்க. சொல்லும் பொழுது சோ இப்படி கானான் தேசத்துக்குள்ள பெலிஸ்தர் வந்து கானானியருக்கும் பிரச்சனை, பின்னாட்கள் வந்து இஸ்ரேலர்களுக்கும் அவங்க பிரச்சனையா இருந்துட்டு நம்ம பார்க்க போறது ஒரு தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல். எப்படின்னா கானானுக்குள்ள பெலிஸ்தர் வருவது ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் தான். அந்த தீர்க்க தரிசனம் ஆதியாகமம் 9 24 இருந்து 27 வரைக்கும் வாசிங்க.
தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாக இருப்பான் என்றான்.
இப்போ இந்த வருஷம் நம்ம ரொம்ப படிச்சு புரிஞ்ச விஷயம் பாருங்க. நாம என்ன நம்ம என்ன விளக்கம் நாம தெரிஞ்சிருக்கிறோம், பொதுவாக நாம எப்படி பார்க்கிறோம். சோ வருஷம் மறுபடியும் நம்ம வாசிக்கலாங்களா.
ரோமா திராட்சரசத்தின் வெறி தெரிந்து விழுந்த போது இளையகுமாரன்
தப்பு செஞ்சது யாரு? அவர் நோவாமுடைய பையன் ஹாம், அவர் தான் தப்பு செய்யறார். சாபம் யாருக்கு விழுந்தது? அவருடைய 4 பசங்கள்ல ஒருத்தர், 3 பசங்கள்ல மன்னிக்கணும், 4 பசங்கள்ல ஒருத்தர் கானானுக்கு தான் அங்க சாபம். கானான் பாருங்க, கானான் தான் போய் செட்டிலானாரு. கானான் தேசத்துல போய் செட்டில் ஆன அவருக்கு பின்னா அந்த தேசத்துக்கு அந்த பேரே அங்க வரும். அங்க போய் செட்டில் ஆனார். ஆனா கானான் சாபம் வாங்கினார். படிங்க, இப்ப மறுபடியும் அந்த சாபத்தை மாத்திரம். கானான் சபிக்கப்பட்டவன்,
தன்
சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையா இருப்பான் என்றான். சோ பொதுவாக கானான் தன் சகோதரத்துல அடிமைகளுக்கு அடிமையா இருப்பான் சொல்லும் போது நம்ம பேசிக் கிளாஸ்ல என்ன பாயிண்ட்ஸ் பாக்குறோம் நாம? சோ கானான்னு சொல்லும் போது அவர் தான், அவர் தான் முதல் நீக்ரோ, முதல் கருப்பரினா அவர் உருவாயிடுச்சு. சோ கானான் காமனுடைய சந்ததி. அப்ப இந்த காமனுடைய சந்ததிய அவங்களுடைய சகோதரர்கள் யாரு? யாஃபேத், நெக்ஸ்ட் ஷேம். சோ இந்த யாஃபேத் சந்ததிக்கும் ஷேம் சந்ததிக்கும் இந்த காமனுடைய சந்ததி எப்படி இருப்பாங்க? உண்மை கிளியர். பட் அது ரொம்ப பிராடர் வியூ அப்படின்னா ரொம்ப பரந்த பார்வை, பெரிய அர்த்தம் பாருங்க. இப்ப அந்த வசனத்தை நுணுக்கமா பார்த்தா முதல்ல என்ன சொல்றாருன்னா, கானான் சபிக்கப்பட்டவர். எப்படி சபிக்கப்பட்டவன், மோதோ சபிக்கப்பட்ட நிலைமை என்னன்னா தன் சகோதரர் இடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாய் இருப்பான். இது வந்து நம்ம பார்க்கணும், இது பார்க்க மாட்டோம். கணவன் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரர்கள் இடத்துல அடிமைகளுக்கு அடிமையா இருப்பான். நெக்ஸ்ட் பாருங்க வசனம், யாஃபேத்தை தேவன் விருத்தியாக்குவார், அவன் சேவனுடைய கூடாரங்களில் குடியிருப்பான். கானான் மறுபடியும் கானான் அவனுக்கு அடிமையா இருப்பான். யார் நீங்க யாஃபேத்துக்கு அடிமையா இருப்பார் தனியா மறுபடியும் சொல்றார். நெக்ஸ்ட் அடுத்த வசனம் வாசிங்க, சபிக்கப்பட்டவன் முதல்ல என்ன சொல்றா, அவன் தன் சகோதரர்களுக்கே அடிமையா இருப்பான். இந்த தன் சகோதரர்கள் யார் குறிக்கிறதுனா அவருடைய சொந்த சகோதரர்கள் வரும். அந்த சொந்த சகோதரர்கள் தான் யார் வரா பாக்குறோம். கரெக்ட் கரெக்ட் பாருங்க, காம் பாத்தீங்கன்னா ஆமா கரெக்ட். கானான் அவருடைய சொந்த சகோதரர் யாரு, மிஸ்ராயிம். அவருடைய சந்ததி கஸ்லூகிம். அவர் மூலம் வரவங்க யாரு, பெலிஸ்தர். சோ ஃபர்ஸ்ட் தன்னுடைய சொந்த சகோதரர் மூலம் உருவாகிற ஒரு சந்ததிக்கு அவர் என்ன ஆவாங்க, அடிமையாக ஆவாங்கன்னா இந்த பெலிஸ்தர் மூலம் அவங்களுக்கு தொந்தரவு இருக்கும். சோ அவர் எப்படி நிறைவேறதுன்னா இவங்க உள்ளுக்குள்ள சொந்த செட்டில் ஆகிறார். சோ ஃபர்ஸ்ட் சொந்த குடும்பத்துக்குள்ளேயே அவனுக்கு அவங்களுக்கு பிரச்சனை. நெக்ஸ்ட் தான் சொல்றாரு, அடுத்து எங்க ஷேமனுடைய சந்ததிக்கும் அவரு அடிமை ஆவார், யாஃபேத்துடைய சந்ததிக்கும் அவரு அடிமை ஆவார். சோ அப்போ அது வந்து ஒரு அருமையா நிறைவேறுது. சோ பெலிஸ்தியன்ஸ் அல்லது பெலிஸ்தர்கள் அல்லது இன்றைய பாலஸ்தீனர்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்துல எகிப்து தேசம் பக்கம் அந்த ஒரு ராஜ்யங்களுக்குள்ள இருந்துட்டு வெளியே வந்து கானானுக்குள்ள பிரவேசிச்சு கானானியருக்கு பிரச்சனை கொடுத்ததும் அது மாத்திரமல்ல, அந்த கானான் தேசத்துல பின்னால வந்துட்டு அவர் 400-500 வருஷம் கழிச்சு வந்துட்ட இஸ்ரவேலுக்கு அவங்க பிரச்சனையா இருக்கிறதும் இன்னும் அவங்க பிரச்சனையா இருக்கிறதும் ஒரு வகையில இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறது நாம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. சோ அப்போ பெலிஸ்தர் நம்ம பார்த்தோம்னா அவங்களுக்கு இந்த ஒரு தொடர்பு தான் அங்க இருக்கு இஸ்ரேல் ஜனங்கள் கூட. ஆனா நமக்கு நல்லா தெரியுது இஸ்ரேல் வந்து ஷேமுடைய சந்ததியில ரொம்ப காலத்துக்கு பின்னால அங்க வராங்க. ஆனா பெலிஸ்தர் வந்து கானானுடைய சந்ததியில வந்து அந்த கான் மேல விழுந்த சாபத்தினுடைய ஒரு நிறைவேறுதலாக கூட இவங்களுடைய அந்த உட்பிரவேசிச்சல் இருந்துச்சு கானானுக்குள்ள பிரவேசிச்சு இதெல்லாமே அங்க அவங்க செய்தது அங்க பார்க்கிறோம். ஆனா நம்ம பார்க்கலாம், நம்ம ஏற்கனவே சொன்னோம் இஸ்ரேல் அந்த தேசத்தை சுதந்திரிக்க போகும் பொழுது துரத்த வேண்டியதா தேவன் சொல்லியிருந்த கிட்டத்தட்ட ஒரு 11 ஜாதியில பெலிஸ்தர் ஒரு ஜாதியே அங்க வரல. சோ தேவன் அவங்கள அந்த இடத்துக்கு உரியவங்களாவே அங்க பாக்குறது இல்ல, ஏன்னா அவங்க அவங்க இடம் வந்துட்டு வேற ஒரு இடமா இருந்திருக்கு. சோ இன்னொரு கிரேத்தே தீவு இருக்குது, அது பின்னால மெடிட்டேரியன் சீக்குள்ள அங்க எல்லாம் இருந்து கூட ஜனங்கள் வந்து பெலிஸ்தர்களா மாறி பெலிஸ்து அந்த பாலஸ்தீன பகுதியில அவங்க செட்டில் ஆனாங்க. சோ இதெல்லாம் அந்த சரித்திரத்துல நம்ம அங்க பார்க்கலாம். சோ இப்ப அந்த பெலிஸ்தர் வந்து அவங்க அந்த பகுதி தங்களுக்கு என்று சொல்லும் பொழுது அதுக்கு நம்ம என்ன ஒரு பதில் கொடுக்கலாம் இப்ப பாக்குறோம். நம்ம ஆக்சுவலா அவங்க அப்படி வரதே இல்ல, அவங்க சோ அவங்க எகிப்துல இருந்துட்டு வந்துட்டு இங்க செட்டில் ஆகுறாங்க. தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலா இருக்குது நம்ம அங்க பாக்குறோம். சோ இப்ப அந்த பாலஸ்தீனம் அந்த பெலிஸ்தனுடைய எல்லை எங்களுக்கு என்று அவங்க சொல்லும் பொழுது அந்த எல்லை கூட நம்ம வசனம் வாசிக்கிறோம். யோசுவா கிட்ட தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்காக சொல்லப்படுற அந்த இடம் பத்தி பேசும் போது 13 அதிகாரத்துல 2-3 வசனம் வாசிங்க.
தேசம் எகிப்துக்கு எதிரான சீகோர் 6 துவங்கி கானானியரை சேர்ந்ததாக எண்ணப்படும் வடக்கே இருக்கிற எப்ரோனின் எல்லை மட்டுமல்ல பெலிஸ்தரின் எல்லா எல்லைகளும் கெசூரில் முழுவதும் காசா அஸ்தோத் அஸ்கலோன்
பாருங்க இந்த பகுதியெல்லாம் இருக்கு பாருங்க பெலிஸ்தர்களுடைய எல்லைன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு காசா அதுக்கப்புறம் பாருங்க அஸ்தோத் இங்க இருக்கு நெக்ஸ்ட் அஸ்கலோன் இங்க இருக்கு பாருங்க இதெல்லாம் என்னன்னா இந்த பெலிஸ்தர்கள் செட்டில் ஆன பகுதி. உங்களுக்கு நான் சொந்தமா கொடுக்கிற மீதி பகுதிகள் கூட இருக்குன்னா பெலிஸ்தர்ஸ் இருக்கிற அந்த பெலிஸ்தியா பகுதி அந்த எல்லை கூட
ஜாஸ்வால் கூட நெக்ஸ்ட் அஷ்டலான் கூட அஸ்போத் கூட இது எல்லாமே நாங்க உங்களுக்கு தான் தரோம்.
சோ அப்போ எந்த வகையிலுமே நம்ம பார்க்கும் பொழுது சோ பிலிஸ்தீனர்களுக்கு அதாவது பாலஸ்தீனர்களுக்கு கானான்ல வந்துட்டு அங்க ஒரு பங்கு அங்க இருக்கிறது இல்ல. சோ அவங்களுடைய ஆரம்பம் முதல்ல கானான் தேசம் இல்ல, அது கீழே இருக்கிற எகிப்து அந்த ஜனங்களுக்குள்ள இருந்து அங்க வருது. இடையில வந்து இந்த ஏரியாவில் ஆக்கிரமிக்கிறாங்க, ஆனா அதுக்கப்புறம் உடாக்கூடிய அந்த இடத்தை பிடிச்சு கொண்டாங்க. ஆனாலும் கூட அவங்களுக்கு அந்த இடத்துல எந்த ஒரு சொந்த உரிமையும் கொண்டாடுவதற்கு அங்க இல்லை. அவங்க இருந்த பகுதிகள் கூட தேவன் அது இஸ்ரேல் ஜனங்களுக்கே கொடுத்த ஒரு பகுதி என்று நாம பார்க்கிறோம். சோ அப்போ இந்த ஒரு அந்த வம்ச வரலாறு கொஞ்சம் நமக்கு ரொம்ப உதவியா இருக்குது. எப்படின்னா இந்த பெலிஸ்தர்கள் யார், பாலஸ்தீனர்கள் யார்? சோ அந்த பெலிஸ்தர்கள் தான் இன்றைய நாளின் பாலஸ்தீனர்கள். சோ இவங்க காமனுடைய சந்ததியில வரக்கூடியவங்க. எகிப்து என்ற ஒரு தேச பகுதிக்குள்ள இருந்துட்டு பின்னால கானானியருடைய எல்லைகளுக்குள்ள புகுந்து குடியேறினவங்க. அது கிட்டத்தட்ட கானானுக்கு தேவன் கொடுத்த ஒரு சாபத்தினுடைய நிறைவேறுதலா இவங்க போய் அங்க தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சாங்க என்று நாம பாக்குறோம். சோ இதுதான் பைபிள்ல நம்ம பெலிஸ்தர்கள் பத்தி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற ஒன்று. சோ அப்படி அந்த விஷயத்துல பார்க்கும் பொழுது எந்த ரீதியிலுமே அவங்க தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த கானான் தேசத்துல உரிமை வந்து அவங்களுக்கு அங்க இல்லவே இல்லை என்று பார்த்தோம். அவங்க குடியிருந்தாங்க, ஆனா அது அவங்க பூர்வீகம் கூட தேவன் சொல்றது கிடையாது. தேவன் அவங்களுக்கு எந்த பங்கும் அங்க இருக்கிற மாதிரி கூட அங்க சொல்றது கிடையாது என்று நாம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். சரி, இப்ப நம்முடைய கேள்வியின் இரண்டாவது பாகம், யார் அந்த அரேபியர்கள்? ஏன்னா இவங்களை பத்தி பன்னெண்டாம் சகரியா 12 நாம பார்க்கிறோம். என்னன்னா, நான் இஸ்ரேல் எருசலேம கூட்டி சேர்க்கும் நாள்ல அவங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு அவங்கள நான் என்ன பார்க்குவேன், தத்தளிப்பில் பார்க்கிறோம். சோ இஸ்ரேலை சுற்றி இருக்கிற ஜனங்கள், சோ இஸ்ரேல் மத்திய கிழக்கு பகுதியின் மத்தியில் இருக்குன்னா சுற்றி இருக்கிறவங்களை யார் பார்க்கிறோம், அரேபியர்கள். சோ இந்த அரேபியர்களுக்கு இஸ்ரேல் ஒரு தத்தளிப்பின் பாத்திரமா பாரமான கல்லாக இருக்கும். இந்த அரேபியர்களுக்கும் இஸ்ரேலர்களுக்கும் இப்போ நடந்து கொண்டிருக்கிறதும் கொஞ்சம் சீக்கிரத்தில் நிறைவேறி முடிய போறமான அந்த பிரச்சனையை குறித்து தான் சங்கீதம் 83 நான் பாருங்க, ஒவ்வொரு கிளாஸ் ஆஃப் சங்கீதம் 83 நாம குறிப்பிடுறோம். நோக்கமே என்னன்னா, நம்ம கடைசியில் இந்த ஸ்டடி முடிவு கொண்டு போறது அந்த ரெண்டு ப்ராஃபஸி பார்க்கணும், சங்கீதம் 83 சம்பவம், நெக்ஸ்ட் எசேக்கியல் 38-39. ஏன்னா அதுதான் உண்மையிலேயே இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்ச காலத்தில் நிறைவேற வேண்டிய வசன பகுதிகளா இருக்கும். சோ அவைகளை நம்ம கவனிக்க வேண்டியது நமக்கு அவசியம். சோ இப்போ இந்த அரேபியர்கள், இது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம், ரொம்ப தெளிவா இருக்கு, கஷ்டமே இல்ல. ஆனா முதல்ல இந்த அரேபியர்கள் இஸ்ரேலை சுற்றி இருக்கிற ஜனங்களை பற்றி நாம கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளலாம். சரி, பொதுவா நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, அரேபியன்ஸ் சொல்லிட்டாலே அவங்க யார் நம்ம நினைக்கிறோம், இஸ்லாமியர்கள் முஸ்லீம்ஸ் வந்து நாம நினைக்கிறோம். அப்ப எல்லாம் ஆயிடுதுன்னா முஸ்லீம்ஸ் எங்கிருந்து இருக்கிறாங்க நினைச்சுக்கிறோம் நாம. ஆமா, போயிடும், முன் காலத்துக்கு போயிடும், பழைய ஏற்பாடு காலத்துக்கு போயிட்டு இந்த முஸ்லீம்ஸ் அப்ப இருந்தே பிரச்சனை அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லை. அவங்க ரொம்ப ரொம்ப ரீசன்ட் பீப்புள், நம்ம அவங்களை பத்தி பேசவே வேண்டாம், அவசியமே இல்லை. அவங்க பைபிள் அவ்வளவு முக்கியம் கிடையாது, ஆனா இன்னைக்கு அவங்க தான் பாப்புலேஷன்ல நம்பர் 1, அதுல டவுட் இல்லை. அது எல்லாம் ஆச்சரியமா இருக்கிறாங்கன்னா, இன்னைக்கு அவங்க கிறிஸ்டியன்ஸ் விட எண்ணிக்கையில் அதிகமா இருக்கிறாங்க இஸ்லாமியர்கள். ஆனா இஸ்லாமியர்கள் அரேபியர்கள் இஸ்லாமியர்கள் கிடையாது. இஸ்லாம் அது ஒரு மதம், அரேபியர்கள் ஒரு இனம், அது ஒரு கலாச்சாரம், அது ஒரு கல்ச்சர், இட் இஸ் நாட் ரிலிஜியன். ஆனா இஸ்லாம் எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு மதம். சோ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒரு மதம் சொல்லும் போது அது வேற, கலாச்சாரம்ங்கிறது வேற, ஒரு இனம்ங்கிறது வேற. அந்த இனத்துக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கும், அவங்க எந்த மதத்துக்கும் வரது கிடையாது, புரியுதுங்களா? அப்படின்னா என்ன சொல்லலாம்னா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொன்னா, அரேபியர்கள் முஸ்லீம்ஸ் இருக்கலாம், ஆனா முஸ்லீம்ஸ் எல்லாம் யாரு இல்லை, சிம்பிள், அவ்வளவுதான், புரிஞ்சுக்கலாம் நீங்க. சோ அரேபியர்களுக்குள்ள முஸ்லீம் இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொண்டு அரேபியர்கள் இருக்கலாம், அப்படி இருக்கலாம். ஆனா எல்லா இஸ்லாமியர்களும் யாரும் கிடையாது, அரேபியர்கள் கிடையாது. நம்ம சுற்றி இருக்கிற முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க அரேபியன்ஸா, நிச்சயமா கிடையவே கிடையாது. அந்த ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும். அரேபியர்கள் சொல்ல போகுது, அது ஒரு இனம், அது கூட ஒரு சந்ததி. ஆனா அந்த சந்ததியினுடைய வேர் தான் நாம் இன்னைக்கு நம்ம பார்க்கணும். ஏன்னா இவங்களுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் தான் பிரச்சனை வந்துட்டு இப்ப சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம பார்க்கணும் இப்ப நிறைவேறிட்டு இருக்க பிரச்சனை மெயின் வந்து இவங்களுக்கு தான். இஸ்ரேல் சுற்றி இருக்கிறவங்களும் அவங்க தான் என்று நாம அங்க பார்த்துக்கொண்டோம். சோ அப்போ யார் இந்த அரேபியர்கள்? சோ பைபிள் இவங்கள நாம் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது நாம பார்த்தோம்னா, சகோதர சகோதரிகள முதல் விஷயம் இவங்க கூட யாருடைய சந்ததி தான். இதை பாயிண்ட் மைண்ட்ல வைங்க, ஏன்னா சங்கீதம் 83 ரொம்ப முக்கியம். அரேபியர்கள் யாருடைய சந்ததியில தான் வராங்கன்னா, சந்ததி நாம் எத்தனை நெக்ஸ்ட் நாம் எங்க தான் போறோம்? ஆரம்பத்துக்கு இரண்டாம் உலகத்தின் துவக்கம் போவோம். அங்கதான் பிரிஞ்சிச்சு ஜனங்கள் எல்லாம். இப்போ பார்க்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிலிஸ்டியன்ஸ், பிலிஸ்தீனர்கள், பாலஸ்தீனர்கள் தெளிவா காமனுடைய சந்ததி. இப்ப நம்ம பாக்குறோம் அரேபியர்கள். அரேபியர்கள் யாருடைய சந்ததி? ஜாவே சந்ததியா, ஷேம் சந்ததியா, காம் சந்ததியானா? இவர்களும் இஸ்ரேல் போல அது எந்த சந்ததியா தான் இருக்கணும்? ஷேமுடைய சந்ததி தான். யூதர்கள் ஷேம் சந்ததி, அரேபியர்கள் ஷேம் சந்ததி. உண்மை சொன்னா ரெண்டு பேரும் ரத்த சம்பந்தமான சகோதரர்கள். இன்னைக்கு பிரச்சனை இந்த சகோதரர்களுக்குள்ள தான். இது அருமையான காரியம். ஏன்னா இது இது நம்ம அந்த உறவு பார்க்கும் பொழுது பிரச்சனை எப்படி முடியுங்கிறது கூட ஓரளவுக்கு நாம புரிஞ்சுக்கொள்ளலாம். இவர்கள் ரெண்டு பேருமே, அதாவது யூதர்களும் அரேபியர்களும் ரத்த சம்பந்தமான சகோதரர்களா ஆகிறாங்க. நம்ம பார்க்கலாம் இந்த அரேபியர்கள் யாருடைய சந்ததியாக இருக்கிறாங்கன்னா, இவங்களுக்கு ஒரு 4 பிதாக்களை நாம சொல்லலாம் பைபிள்ல இருந்துட்டு. நீங்க கெஸ் பண்ண முடியுமா யார் யாருடைய வம்சத்துல இருந்து இந்த அரேபியர்கள் இன்னைக்கு உருவாயிருக்கலாம்? உங்களுக்கு என்ன தோன்று? ஷேமுடைய சந்ததி நாம சொல்றோம். பொதுவா அரேபியர்கள் சொல்லும் போது நமக்கு எல்லாருக்குமே ஒரு பேர் மாத்திரம் ஞாபகம், யாருடைய சந்ததியா இருக்கலாம்? இஸ்மாயில் நம்ம சொல்லலாம் பாத்தீங்களா. சோ ஃபர்ஸ்ட் எஸ், அவர் இஸ்மாயில் சந்ததியில இருந்தும் அரேபியர்கள் வர்றாங்க. நெக்ஸ்ட் ஏசா, ஏசாவுடைய சந்ததியிலையும் அரேபியர்கள். நெக்ஸ்ட் மோவா, மோவாப்னுடைய சந்ததியிலையும் அரேபியர்கள். அடுத்து மோவாப்னுடைய சகோதரன் அம்மோன், அம்மோனுடைய சந்ததியிலையுமே இந்த அரேபியர்கள். சோ அரேபியர்கள் இன்னைக்கு மிகப்பெரிய இனம். இஸ்ரேல சுற்றி இருக்கிறவங்க, இஸ்ரேலுக்கும் அவர்களுக்கும் தான் பிரச்சனை. சோ இவங்க யாருடைய சந்ததினா, ஷேம் சந்ததி. ஷேம் சந்ததியில இவங்க யாருடைய யாருக்கு பின்னால் வராங்கன்னா, இஸ்மாயில் இவங்களுக்கு ஒரு என்ன ஒரு பிதாவா இருக்கிறாரு, ஏசா ஒரு பிதாவா இருக்கிறார், மோவாப் ஒரு பிதாவா இருக்கிறார், அம்மோன் கூட ஒரு பிதாவாக அங்க இருக்கிறார். அப்போ எப்படி இவங்க பார்க்கல? இப்ப இஸ்மாயில் சொல்லிட்டா, இஸ்மாயில் யாரு? கரெக்ட் பாருங்க. சோ தேவன் ஆபிரகாமுக்கு அவருடைய சந்ததிக்கு இஸ்ரவேல் தேசத்தை கொடுக்கும் போது விருப்பப்பட போது ஆபிரகாம் எங்கிருந்து வர வச்சாரு? எங்கிருந்து வர வச்சாரு? ஊர் எண்ணம் கல்தேய பட்டணத்திலிருந்து வர வச்சாரு. அப்படி அவர் கிளம்பும் போது அவர் கூட யார் கிளம்பினா? அவருடைய அண்ணன் பையன் இல்லைங்களா, லோத் வந்தார். இப்போ ஒரு கேரக்டர் ஒருத்தர் வர, ஆபிரகாம் நமக்கு தெரிஞ்ச சந்ததி, தேவன் விரும்பாத சந்ததி. அவருக்கு பின்னாடி தான் யூதர்கள் வராங்க, கிரைஸ்ட் வராங்க, விசுவாச சந்ததியே வரும். இப்ப நெக்ஸ்ட் ஆபிரகாம் கூட வந்தது யாருன்னா, அதே ஒரு சுதந்திரத்தை சுதந்திரிக்கிற மாதிரி அதை பண்ணல யாரு? லோத் வந்தாங்க. இப்ப ஆபிரகாம் வந்துட்டு வர தெரியும் நமக்கு. ஆபிரகாமுக்கு சாராவுக்கும் குழந்தை இல்ல. அப்போ ஆபிரகாமுக்கு சாரா யாரை கொடுக்கறாங்க? அடிமை பெண் ஆகார் கொடுக்கறாங்க. சோ ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் பிறந்தவர் தான் யாரு? இஸ்மாயில். அந்த இஸ்மாயில் பத்தி ரொம்ப தெளிவா தேவன் பேசுறார், அந்த இஸ்மாயில் பத்தி. ஆனா வாக்கு தத்துவம் போன சந்ததி யாரு? சாரா வரக்கூடிய ஈசாக். இஸ்மாயில் நம்ம பார்த்தோம்னா வசன வாசிங்கிப்போம், இஸ்மாயிலுக்கு என்ன தேவன் வாக்கு தத்துவம் கொடுக்கிறாருன்னா, ஆதியாகமம் 16:11.
பின்னர் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவார். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மாயில் என்று பெயரிடுவாயாக. அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான்,
துஷ்ட மனுஷன்,
அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும்
கரெக்ட்
எல்லாருடைய கையும் அவனுக்கும் விரோதமாகவும்
இருக்கும். அவர் பற்றி நெக்ஸ்ட்
தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக
அவரு துஷ்டவச்ச அவர் எல்லாருக்கும் விரோதமா இருப்பாரு, எல்லாரும் அவருக்கு விரோதமா இருப்பார். அவருடைய கேரக்டரை பற்றி சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு, அந்த இஸ்மாயில் எங்க இருப்பாரு?
தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக.
தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக, யார் அந்த சகோதரன்? ஈசாக், ஈசாக் இஸ்ரேலினுடைய தகப்பன்கள்ல ஒருத்தரா வர. அப்போ இந்த வசனம் சொல்லும் போட அப்போ பாருங்க, இஸ்மாயிலுடைய சந்ததி யாருக்குள்ளேயே இருக்கணும்? இஸ்ரேலுடைய சந்ததி யார் மணிக்கணும்? இஸ்மாயிலுடைய சந்ததி யாருக்குள்ளேயே இருக்கணும்? என்ன சொல்றாரு? இஸ்மாயில் தன்னுடைய சகோதரருக்கு சகோதரர்கள் எல்லாருக்கும் எதிராக. இங்கிலீஷ் எப்படி வருதுன்னா அவங்களுக்கு மத்தியிலே தயார்ப்பார். இங்கிலீஷ்ல அவ்வளவு கிளியரா இருக்கு. சோ இஸ்மாயில் தன்னுடைய சகோதரர்கள் எல்லாருக்கும் மத்தியிலேயே இருப்பார். அருமையான வசனம் இது. சோ அப்போ இஸ்மாயிலுடைய சந்ததி இஸ்ரேலுடைய சந்ததிக்குள்ளேயே தான் இருப்பாங்க. சின்ன வரைக்கும் அது உண்மைதான். சோ அப்படி பார்த்தா இன்னைக்கு யூதர்களான இஸ்ரேலுக்கு மத்தியிலேயே யார் இருக்கிறாங்கன்னா ஒரு வினோதமான இனம், பெதோவின் டிரைப்ஸ். நாம பாக்குறோம் பெதோவின் இனம். சோ இந்த பெதோவின் இனம் இன்னைக்கும் இஸ்ரேல் யூதர்களுக்கு மத்தியில் இருக்கிறாங்க. ஒரு பிரிவா இஸ்ரேல் இவங்க யாருன்னா இஸ்மாயிலினுடைய சந்ததி. இவர்கள் கூட கிட்டத்தட்ட அரேபியர்கள். சோ ஒரு வகையில நம்ம பார்க்கும் போறது இஸ்மாயில் சந்ததி இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளேயே தான் இருப்பாங்கிறது தீர்க்க தரிசனம். அப்படியே தான் இன்ன வரைக்கும் இருக்கிறாங்க. அந்த வகுப்பார் யாருன்னா அந்த அரேபியர்களுக்குள்ளேயே ஒரு பிரிவு பெதோவின் டிரைப்ஸ். இன்னைக்கு இஸ்ரேல்ல இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளேயே அவங்க இருக்கிறது பாக்குறோம். சோ அப்போ இங்க இஸ்மாயில் வந்து அவருடைய சந்ததி அரேபியர்கள் தான், இன்னைக்கு இருக்கிற அரேபியர்கள் தான். இந்த இஸ்மாயில் குறிச்சு இன்னும் வேற சில வசனங்கள் வாசிக்கலாம். ஆதி ஆகமம் 17:20 வாசிங்க.
இஸ்மாயிலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன், நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பழுகவும் பெருகவும் பண்ணுவேன், அவன் 12 பிரபுக்களை பெறுவான்.
சோ இஸ்மாயிலுக்கு தேவன் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதங்கள், நான் அவனை ஆசீர்வதிப்பேன், அவரை நான் பெருக பண்ணுவேன், 12 பசங்களுக்கு அவர் தகப்பனாவார். சோ இஸ்மாயில் சந்ததி ஒரு பெரிய ஜனம். அவங்க யாருன்னா அரேபியர்கள், இன்னைக்கு இருக்கிற அரேபியர்கள் வராங்க. சோ அதே மாதிரி ஆதியாகமம் 21 கூட நீங்க வாசிக்கலாம், 13 மற்றும் 18 எல்லாம் அந்த பிள்ளையாதானே நான் ஆசீர்வதிப்பேன், பெரிய ஜாதி ஆக்குவேன். சோ தேவனு பாருங்க, கண்டிப்பா வாக்குத்தத்தினுடைய சந்ததி ஈசாக் மூலம் வந்தால் கூட. சோ ஆகாருக்கும் ஆபிரகாமுக்கும் பிறந்திருந்த இஸ்மாயில் தேவன் ரொம்ப விடாதில்ல. அவர் எந்த அளவுக்கு சொல்றாருனா இஸ்மாயில் எல்லாம் ஆசீர்வதிப்பேன், அவரை பெரிய ஜாதி ஆக்குவேன், அவரு அவனுடைய சகோதரர்கள் எல்லாருக்கும் மத்தியிலே இருப்பார். ஈசாக்கு வழியா வரக்கூடிய அந்த இஸ்ரேல் சந்ததிக்குள்ளேயே தான் இவர் இருப்பார்னா அது இன்னைக்கு கூட அந்த பெதோவின் இனத்தார் மூலமாக நிறைவேறிக்கிறது பாக்குறோம். சோ இஸ்மாயிலுடைய சந்ததி கூட அரேபியர்கள் தான். இப்போ நெக்ஸ்ட் நாம யார் பார்க்கிறோம் அப்படின்னா ஏசா. யாருக்கு பிறந்துட்டார்? ஈசாக்கு வாக்கு தத்தத்தின் சந்ததி. அவருக்கு பிறக்கிறாங்க ரெண்டு பேரு, அதுல யார் வாக்கு தத்தம் சந்ததி? இப்ப ஆல்டர்னேட்டிவா யார் இருக்கிற பக்கத்துல பாருங்க, இதே தான் நடக்கும். அப்புறம் பக்கத்துல யாரு? இஸ்மாயில். நெக்ஸ்ட் ஈசாக்கு பிறக்கிறாரு யாக்கோபு, ஏசா யாக்கோப். இதுல ஏசா வந்து பார்க்கிறோம், இவருடைய சந்ததி யார் பார்க்கிறோம்? இந்த அரேபியன்ஸ். இவங்களும் பக்கத்திலேயே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இஸ்ரேல சுத்தியே தேவங்க பூமியை கொடுத்திருக்கிற வசன வாசிங்க. இப்போ இவங்களை பற்றி உபாகமம் 2:4-5 வசன வாசிங்க.
ஜனங்களுக்கு நீ கட்டளையிட வேண்டியது என்னவென்றால், செய்கீரிலே குடியிருக்கிற ஏசாவின் புத்திரரான உங்களை சகோதரரின் எல்லையை கடக்க போகிறீர்கள்.
இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் பேசும்போது சொல்றாரு, இப்ப நீங்க ஒரு இடத்தை கடக்க போறீங்க, அந்த இடம் எது? ஏசா குடியிருக்கிறார், உங்க சகோதரனாக ஏசா குடியிருக்கிறார் சேயீர் மலைப்பகுதி. நெக்ஸ்ட் படிங்க.
அவர்கள் உங்களுக்கு பயப்படுவார்கள், நீங்களும் மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள், அவர்களோட போர் செய்ய வேண்டாம்,
அவங்களோட நீங்க சண்டை போடக்கூடாது. அப்புறம்
அவர்கள் தேசத்திலே ஒரு அடி நிலமும் உங்களுக்கு
என்ன மாதிரி தேவன் வார்த்தை சொன்னார், அவங்க நிலத்தை ஒரு கூட நான் உங்களுக்கு என்ன பண்ண மாட்டேன். தேவன் யாரு கூட பாதுகாக்கிறாரு, பாருங்க கூட பாதுகாக்கிறார், அவங்க இடத்துல நீங்க டச் பண்ணக்கூடாது, ஒரு அடி கூட நீங்க எடுக்கக்கூடாது. அவங்க பயப்படுவாங்க, நீங்க ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும், அவங்களுக்கு கூட போய் பிரச்சனை நீங்க பண்ணக்கூடாது. அவங்க எங்க இருக்கிறாங்க, மவுண்ட் சேயீர், சேயீர் மலை பகுதியில அங்க இருக்கிறாங்க. பாருங்க ஏசாவுக்கு சொந்தமான பகுதி யாரு இது, ஏசா மவுண்ட்
அந்த சேயீர் மலை. உங்களுக்கு எல்லைகள் குறிச்ச மேப்ல நினைவு வச்சுன்னா, நாம் சொன்னோம் அந்த கேனியர் கெனீசியர் எங்க இருந்தாங்கன்னா, இங்க இருக்குது கிட்டத்தட்ட அந்த சேயீர் மலை பகுதி. இந்த சேயீர் மலைப்பகுதிக்கு இந்த பக்கம் கெனீசியர் இருந்தாங்க நாங்க சொன்னோம், ஆனா இந்த கேனியர் மலைப்பகுதி இந்த பக்கம் தான் ஏசா இருந்தாங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இங்க தான் இது இது நம்ம வரைஞ்சுக்கோம் கிளியரா. இதுக்கு வரைக்கும் இஸ்ரேலுக்கு சொந்தம், ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற யாருக்கு சொந்தம், ஏசா. ஏசா யார் பார்க்கிறோம், இன்றைய அரேபியர்களுக்கு ஒரு தகப்பன். அரேபியர்களுக்கு தேவையான கொடுத்திருக்கிறார் யோர்தானுக்கு அந்த பக்கம், ஆனா கொஞ்சம் தள்ளி. சோ யோர்தான் இதுனா இதுக்கு இந்த பக்கம் ஒரு ஒரு லெவலுக்கு இஸ்ரேலுக்கு கொடுக்கிறார், ஆனா அதுக்கு பின்னாடி யாருக்கு தான்,
அரேபியர்களுக்கு இடம் அங்க கொடுத்துருக்கிறார். அது தேவை என்ன கட்டளை கொடுக்கறாங்கன்னா, அங்க நீங்க ஒரு அடி கூட நீங்க எடுக்கக்கூடாது. சோ அதெல்லாம் நான் உங்கள் சகோதரன் ஏசாக்கு நான் கொடுத்துருக்கிறேன், சோ அரேபியர்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன். சோ அது அவங்களுடைய இடம், அது உண்மைதான். சோ இன்னைக்கு இது யோர்தான் என்கிற தேசம் இருக்கு இல்லைங்களா, அந்த தேசத்துல ஒரு பாதி வருது நம்ம அந்த பார்க்கிறோம். சோ இப்போ ஏசா வந்துட்டு அரேபியர்களுடைய இன்னொரு தகப்பன் நம்ம பார்க்கிறோம். அதாவது யாக்கோபு வந்து வாக்கு தத்தத்தின் சந்ததினா கூடவே வர ஏசா வந்துட்டு அரேபியர்களுக்கு அங்க போகிறாரு. இப்போ நெக்ஸ்ட் யாருனா மோவாப் மற்றும் அம்மோன். இந்த மோவாப் அம்மோன் சகோதரர்கள் இன்னொரு ரெண்டு பேருமே இன்றைக்கு இருக்கிற அரேபியர்களுக்கு தகப்பன்மார்கள். யார் இந்த மோவாபோ அம்மோனோ அப்படின்னா, வசனம் வாசிங்க ஆதியாகமம் 19 36 38 வசனம். மற்றும் அம்மோன் யாருடைய பசங்க, லோத்தினுடைய பசங்க. லோத்துக்கும் அவருடைய மகள்களுக்குமே பிறந்துட்டா அந்த ரெண்டு பேர் தான் மோவாப் மற்றும் அம்மோன். இந்த மோவாப் அம்மோன் கூட இன்றைய அரேபியர்களுடைய தந்தையா பிதாக்களாக அங்க இருக்கிறாங்க. புரியுதுங்களா இப்ப உங்களுக்கு? இப்ப நீங்க பாருங்க, இப்ப போர்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும். சோ அரேபியர்கள் எப்படி உருவாகிறாங்க நம்ம பாருங்க. சோ முதல்ல யார் யார் வரா, ஆபிரகாம், ஆபிரகாம் வராரு, கூட யார் வரா பாருங்க, லோத் வரா. இப்ப தேவன் அவருடைய சொந்த ஜனம் இஸ்ரேல் அந்த சந்ததி அது யார்கிட்ட இருந்து தேர்ந்தெடுக்கிறாரு, ஆபிரகாம் இருந்திருக்கிறார். யார் வரா இங்க, ஈசாக் வரா, ஈசாக் வந்திருக்கார் பாருங்க. ஈசாக்கு கூட எத்தனை பசங்க வந்துடுறாங்க பாருங்க. இப்ப ஆபிரகாம் இன்னொருத்தர் கூட யார் வரா, இஸ்மாயில். சோ இஸ்மாயில் பாருங்க. அப்போ ஈசாக் மூலம் வாக்குத்தின் சந்ததி, இஸ்மாயில் யாருக்கு சந்தையா வராது, அரேபியர்களுக்கு தகப்பனா வரும். சோ ஈசாக் எடுத்தோம்னா யார் யார் வராங்க, யாக்கோபு வராங்க, யாக்கோபு ஏசா. இதுல யாக்கோபு தேவன் அவரு சந்ததிக்கு தேர்ந்தெடுக்கிறாரு, அப்படி இன்னொருத்தர் ஏசா எடுத்தாயிடுறாரு, அவரு அரேபியர்களுக்கு தகப்பனா அங்க ஆயிடுறாரு ஏசா. அதே போல இந்த லோத் எடுத்தோம்னா ஆபிரகாம் கூட வந்தவர் இங்கிருந்து இருக்கிறாரு, மோவாபு மற்றும் அம்மோன். சோ அம்மோன் இவங்க. சோ ரொம்ப சிம்பிளா நம்ம பார்த்தோம்னா யார் யார் வராங்கன்னா, இஸ்மாயில் அரேபியர்களுடைய ஒரு பிதா, நெக்ஸ்ட் ஏசா அரேபியர்களுடைய இன்னொரு பிதா, அப்புறம் மோவாப் ஒரு பிதா, அம்மோன் ஒரு பிதா. இந்த மோவாபு மற்றும் அம்மோன் குறிச்சு வாசிக்கும் போது வாசிங்க, உபாகமம் 2:9 மோவாபு குறிச்சு வாசிக்கலாம்.
கர்த்தர் எண்ணி நோக்கி, நீ மோவாபை வருத்தப்படுத்தாமலும் அவர்களோட போர் செய்யாமலும் இரு, அவர்கள் தேசத்தில் உனக்கு ஒன்றும் சுதந்திரமாக கொடு.
பாருங்க என்ன சொல்றாரு, பாருங்க யார்கிட்ட சொல்றாரு வசனம் பாருங்க.
அப்பொழுது கர்த்தர் எண்ணி நோக்கி,
அவங்க கூட நீங்க போர் செய்யாதீங்க. அவங்க தேசத்துல உங்களுக்கு நான் கொஞ்சம் கூட கொடுக்க
மாட்டேன். பட்டணத்தின் சீமையை லோத் புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுத்தேன்.
பாருங்க, மோவாப் வந்து யாரு புத்திரர், லோத்தினுடைய. சோ அவருக்கு வந்துட்டு நான் ஆர் என்கிற பகுதி நான் கொடுக்கறேன்.
பாருங்க மறுபடியும் லோத்தினுடைய பையன் மோவாப் இன்றைய அரேபியர்களுக்கு தகப்பன். சோ அந்த அரேபியர்களுக்கு சொல்லும் போது என்ன கொடுக்கிறார், ஆர் என்னும் பகுதி நானே கொடுக்கறேன். அது எங்க இருக்குன்னா அர்னான் நதிக்கு கீழே. நமக்கு தெரியும் அர்னான் நதி தான் இங்க இருக்குது, அந்த பட்சேத்த அர்னான் நதி. இதுக்கு கொஞ்சம் கீழே நான் சைட்ல வரும், இந்த பக்கம் வந்து அந்த ஆர் என்ற பகுதி. சோ இது வந்துட்டு அந்த மோவாபுக்கு கொடுக்கிறார். சோ பாருங்க, இங்க வந்து ஏசா இருக்கிறாரு, இஸ்மாயில் சந்ததி எங்கே இருக்கிறாங்க, இதுக்குள்ளேயே இருக்கிறாங்க, இஸ்ரேல் குள்ளியா சகோதரர்களுக்குள்ளேயே இருப்பாரு. ஆனா இங்க பார்க்கும் போது ஏசா சந்ததி, மோவாப் சந்ததி. நெக்ஸ்ட் நம்ம அம்மோன் வாசிக்கலாம், உபாகம் 22:19.
அம்மோன் புத்திரருக்கு எதிராக போகிறாய், நீ அவர்களை வருத்தப்படுத்தவும் அவர்களுடைய போர் செய்யவும் வேண்டாம். அம்மோன் புத்திரரின் தேசத்தில் ஒன்றும் உனக்கு சுதந்திரமாக,
அம்மோன் புத்திரருடைய தேசத்துல ஒன்றையும் உங்களுக்கு நான் சுதந்திரமா கொடுக்க
மாட்டேன்.
அதை லோத் புத்திரருக்கு நான் கொடுத்திருக்கிறேன். சோ அம்மோன் தான் இன்னைக்கு இருக்கிற ஜோர்டான் தேசத்தினுடைய கேபிட்டல் பேர் அம்மான். இன்னைக்கு இருக்கிற ஜோர்டான் ஒரு அரபு தேசம். அது எங்க இருக்குது, ஜோர்டான் நதிக்கு இந்த பக்கம் இருக்குது, நமக்கு தெரியும். அந்த ஜோர்டான் தேசத்தினுடைய இன்றைய தலைநகரம் அம்மான். அம்மான் பேர் எங்கிருந்து வருதுன்னா அம்மோன், அம்மோன்ல இருந்து வரும். அப்போ இந்த 4 பேரும் தான் இன்றைக்கு இருக்கிற அரேபிய ஜனங்களுக்கு ஆதி தகப்பன்மார்கள். இஸ்மாயில், நெக்ஸ்ட் ஏசா, நெக்ஸ்ட் மோவா மற்றும் அம்மோன். இவங்களுக்கு பின்னாடி வந்த ஜனங்களே அரேபியர்களா அங்க இன்னைக்கு இஸ்ரேல சுற்றி அங்க இருக்கிறது நாம அங்க பார்த்தோம். அதுல ஒருத்தர் கொஞ்சம் விசேஷமான ஆசீர்வாதம், இஸ்ரேலுக்குள்ளேயே பெதோயின் டிரைப்ஸ், இஸ்மாயில் சந்ததி அங்க இருக்கிறான். ஆனா இந்த பகுதிகள் எல்லாம் லோத்தினுடைய புத்திரர் மோவாவுக்கு, அம்மோனுக்கு, அப்புறம் ஏசாக்கு தேவன் கொடுக்கிற பகுதி எப்படி சொல்றாருன்னா, இஸ்ரேல் கிட்ட நீங்க அந்த பகுதி என்ன பண்ணக்கூடாது, கொஞ்சம் கூட டச் பண்ணக்கூடாது. நான் உங்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறேன், அது போன கிளாஸ் முதல் கிளாஸ் பார்த்தோம், முழு ஏரியா அதுதான் உங்களுக்கு. கொஞ்சம் பக்கத்துல வந்தீங்கன்னா அதை நீங்க தரக்கூடாது, அது நான் ஏசா கொடுத்திருக்கேன், அது மோவா கொடுத்திருக்கேன், அது அம்மன் கொடுத்திருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் நான் அரபிக்கு நான் கொடுத்திருக்கிறேன். சோ இன்னைக்கு அரேபியர்களுக்கு இஸ்ரேலர்களுக்கு பிரச்சனை. சோ அந்த பிரச்சனை எப்படி முடிவுக்கு வருது நம்ம பாக்குறோம். நம்ம முடிவுக்கு வரும்போது அரேபியர்கள் எங்க போவாங்கன்னா கொஞ்சம் தள்ளி பின்னாடி போவாங்க பாருங்க. சோ இன்னைக்கு இஸ்ரேல் எல்லை நமக்கு தெரியும், இந்த யோர்டான் நதிக்கு இந்த பக்கமே யார்த்தா இருக்காங்க, முழுசும் அரேபியர்கள். இங்க என்ன சிரியா இருக்கிறாங்க, இந்த பக்கம் யார் இருக்காங்க, ஜோர்டான் தேசம் முழுக்க இருக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா ஜோர்டான்ல ஒரு பகுதி வரைக்கும் இஸ்ரேலுக்கு சொந்தம், அதுக்கு பின்னாடி யாருதான் இருப்பாங்க, அரேபியர்கள் தான் அங்க இருப்பாங்க. சோ அப்போ தேவனே இந்த ஜனத்துக்கும் இடம் அங்க ஒதுக்கி இருக்கிறார். சோ அவருடைய திட்டம் நிறைவேறும் போது அவருடைய சொந்த ஜனங்கள் அவங்களுக்கு வாக்குத்தோட்டம் பண்ணின பூமியை அவங்க சுதந்திரிச்சு கொள்ளும் போது பக்கத்திலேயே யார் இருப்பாங்க, அவங்களுடைய சகோதரர்களா இருக்கக்கூடிய இந்த அரேபியர்கள் அங்க இருப்பாங்க. உண்மையிலே வந்து ரெண்டு பேரும், யூதர்களும் அரேபியர்களும் ரத்த சம்பந்தமான உறவுக்காரங்கள் தான், சகோதரர்கள் தான். அப்ப அந்த நியூஸ் உங்களுக்கு நாங்க சொன்னோம் இல்லைங்களா, ஈரான் தேசத்துல இருந்து ஒருத்தர் அமெரிக்காவுக்காக உளவு பார்த்தவர். சோ ஈரான் வந்துட்டு ஆட்டம் பாம் இஸ்ரேல் மேல பயன்படுத்துறதுக்கு பயக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாருன்னு சொன்ன இல்லைங்களா. அவர் சொன்ன இன்னொரு ஸ்டேட்மெண்ட் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஈரானில் இருக்கிற ஜனங்கள் அரேபியர்கள் இஸ்ரேலர்களை தங்கள் சொந்த சகோதரர்களா தான் பாதிக்கிறாங்க, இஸ்ரேலர்கள் அவங்க வெறுக்கிறது இல்ல, அவங்க வந்தா யூதர்களை ஈரான் ஜனங்களை வரவேற்று தான் உபசரிக்கிறாங்க. பட் பிரச்சனை இல்லை யாருக்குன்னா அந்த நாட்டு தலைவருக்கு தான் சொன்னார். நமக்கு அந்த ஒரு அந்த பழைய இது தெரியுது. சோ அவங்க யூதர்களுக்கு சகோதரர்கள் தான். சோ இது வரக்கூடிய நாட்கள்ல அந்த பிரச்சனை முடிவுக்கு வரும்போது, இஸ்ரேல் யூதர்களுக்கும் அரேபியர்களுக்கும் இருக்கிற பிரச்சனை முடிவுக்கு வரும்பொழுது கண்டிப்பா அவங்களுக்கு உரிய இடையில அவங்க இருப்பாங்க. இஸ்ரேலுக்கு பக்கத்திலேயே இஸ்ரேலுக்கு ஒரு நேச நாடாகவே அவங்க இருப்பாங்க. சோ அப்படித்தான் இந்த ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரேல் அரபு பிரச்சனை முடிவுக்கு வரும் கொஞ்சம் சில வருஷங்கள்ல. அதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. சோ அது எப்படி நிறைவேறுங்கிறது நம்ம அந்த தீர்க்க தரிசனத்துல வரக்கூடிய நாட்கள்ல நாம் பார்க்கணும். அப்ப சகோதர சகோதரிகளே, பெலிஸ்தர்கள் இன்றைய பாலஸ்தீனர்கள் மற்றும் அரபு தேசங்கள் அல்லது அங்க இருக்கிற அரேபியர்கள், சோ இவங்க வேதத்தின் அடிப்படையில பார்க்கும் பொழுது இப்படி வராங்க. சோ பெலிஸ்தர்கள் காமனுடைய சந்ததியா எகிப்து பக்கத்துல இருந்துட்டு வந்து காணாமுக்குள்ள இருந்தவங்களா இருக்கிறாங்கன்னா, அரேபியர்கள் யாருன்னா இஸ்ரேல் ஜனங்களை போலவே அவங்களும் ஷேமனுடைய சந்ததி. இஸ்ரேலும் ஷேம் சந்ததி, அரேபியர்களும் ஷேம் சந்ததி. ஒண்ணுக்கு ஒண்ணு ரத்த சம்பந்தப்பட்ட சகோதரர்கள் தான். ஆனா அவங்களுக்கான நிலம் விஷயத்துல தேவன் வெவ்வேறு பகுதிகள் அங்க கொடுத்திருக்கிறார். இஸ்ரேலுக்கு அந்த செழிப்பான வாக்குத்த பூமினா அதை ஒட்டி யாருக்கு தேவன் இடம் வச்சிருக்கிறாரு, அரேபியர்களுக்கு அங்க வச்சிருக்கிறார். சோ அப்படித்தான் தேவ திட்டம் நிறைவேறும். சோ இங்க இடையில வந்துட்டு நம்ம யாருக்கு பேச்சே இல்ல, இஸ்லாமியர்களுக்கு பேச்சே இல்ல. யார் வந்து முஸ்லீம்ஸ், அவங்க எப்ப வந்தாங்க, அவங்க கிறிஸ்துவுக்கு பின்னால 600 வந்தாங்க, கிபி 600 இஸ்லாமியர்கள் முஸ்லிம்ஸ் கிபி 600னா ரொம்ப ரீசெண்டா உருவான ஜனங்கள். ஆனா இவங்க அப்படி இல்ல, அவங்க பெலிஸ்தர் சொல்லும் போது எங்க போயிட்டோம்மா, இம்மீடியட் டிசண்டன்ஸ் ஆஃப் நோவாக், நோவாக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாரும் பெலிஸ்தர் வர. அதே போல நிறுத்தம்னா ஷேம் சந்ததி சொன்னா அவங்க சந்தையில் யார் வரா, இஸ்ரேலும் வராங்க அரேபியாவும் வராங்க, எல்லோரும் முன்னாடி கிறிஸ்துவுக்கு முன்னாடி எவ்வளவு முன்னாடி, கிட்டத்தட்ட 1000 2000 வருஷம் முன்னாடி அங்க இருக்கிறாங்க இந்த சந்ததிகள். முஸ்லிம்ஸ் யாருன்னா கிறிஸ்துவுக்கு பின்னால 600 உருவாயிட்ட ஒரு மதம். அது பத்தி அதிகமா நாம யோசிக்க வேணாம், அது கூட தேவன் ஏதோ பயன்படுத்தி நிற்கிறார். ஆனா அவங்களுக்கு கூட இந்த உலகத்தின் முடிவுல ஒரு மிகப்பெரிய பங்கு வகிப்பாங்க, அது நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ அப்ப சகோதர சகோதரிகளே, நமக்கு தேவை இஸ்ரேலுக்கு இன்னைக்கு பிரச்சனையா இருக்கிற, இஸ்ரேலுக்கும் பிரச்சனைக்குரிய வகுப்பாளா இருக்கிற அந்த பாலஸ்தீனர் மற்றும் அரேபியர்களை இன்னைக்கு இந்த வசனங்களின் மூலம் நாம் அடையாளம் கண்டெடுக்கிறோம். சோ தேவன் தாமே பொறுமையோடு கேட்ட நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.